எங்களை நேசிக்கிற பரிசுத்தமே இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில நாங்கள் மறுபடியும் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது மிகவும் விசேஷித்தமானதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ப்ராமிஸ் பண்ணுகிறீர், நீர் அதை நிறைவேற்றுகிறீர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய திட்டத்தை சாத்தான் மேற்கொள்ள முடியாது. பிசாசின் ஆவிகள் அதை தோற்கடிக்க முடியாது. நீ சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். இப்பொழுது என்ன வேத வாக்கியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது? நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே எங்கே இருக்கிறோம்? இந்த டைம் என்ன? இந்த சீசன் என்ன? இந்த நேரத்துக்குரிய செய்தி என்ன? செய்தியாளர் யார் என்பதை நாங்கள் அறியும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறீர். உலகமானது அதை அறியவில்லை, சாபரங்கள் அதை அறியவில்லை. ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணது போல தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதபடி நியாயப்பிரமான போதகர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இவ்விதமான தெளிவை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினீர். மோசேக்கு உடைய வார்த்தை வந்தது, எலியாவுக்கு உடைய வார்த்தை வந்தது, பவுலுக்கு உடைய வார்த்தை வந்தது, அதே போல இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசி பிரணகாம்க்கு உடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையானது வேதத்திலே எல்லா பகுதிகளையும் அது இணைத்து காண்பிக்கிறது. இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறது. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியத்தை ஏழாம் தூதனுக்கு வெளிப்படுத்தினீர். அந்த ஏழாம் தூதன் சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி மூலமாக அந்த செய்தி உலகமெங்கிலும் அனுப்பப்படுகிறது. இந்த செய்தியானது உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. நாங்கள் அதை விசுவாசித்தால் எங்களுக்கு அதிக கிருபை உண்டு, நாங்கள் இதை புறக்கணித்தால் எங்களுக்கு அதிக நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். உமை விசுவாசிக்கும்படியாக, வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்று விருதாக போவதில்லை, இதற்கு பலன் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இதோ தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இந்த நாளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் வந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியை தந்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல சூழ்நிலையும் தந்து இந்த நாட்டில் உண்மை ஆராதிக்கும்படியாகவும் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் இயேசுவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய மனவாட்டியை நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர். அதன் அங்கத்தினர்கள் யாருமே உம்முடைய பார்வைக்கு மறைவா இல்லை. கர்த்தாவே, எங்களுடைய உள்ளந்திரியங்களும் உமக்கு மறைவாக இல்லை. எங்களுடைய இதயத்திலே என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர். என்ன குறைகள் இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய குறைகளை நீக்கி போட்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திவ்ய ஸ்வாபத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து எங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேன் அந்த ஸ்டாச்சரை எங்களுக்கு கொண்டு வரட்டும். நாட்டில் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். தியானிக்க போற வார்த்தைகளோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. தாமைத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்ப்பீராக. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளை நீர் கூட்டி சேர்ப்பீராக. நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அங்கே காத்திருக்கிறது ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். அந்த பேதுரு யாக்கோபு யோவான் இந்த ஒலிவமலையிலே காத்திருந்த பொழுது, அந்த கிறிஸ்துவின் மகிமையான சாயலை கண்ட பொழுது எப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களோ, அதே போல நாங்கள் அன்றைய பரம தரிசனங்களை காணத்தக்கதாக, வார்த்தையிலே நாங்கள் அதை காணத்தக்கதாக மகிழ்ச்சியா இருக்க இயேசுவே, நீர் எனக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையை கிடைத்தவுடனே அதை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக இயேசுவே, நீர் கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஆண்டவரே, நீதாமே எங்களை அந்த சந்தோஷத்தினால் நிரப்பும். அடியானை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஏழு சபை காலங்களை குறித்து உங்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுத்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஏழு சபைகளின் சபை காலங்களின் வெளிப்பாடு ஏழாவது பாகம், An Exposition of Seven Churches. ஏழு சபை காலங்களின் வெளிப்பாடு, Sardisian Churches, Chapter 7, ஏழாவது அத்தியாயம், வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கலாம்.
சத்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள், ஜெயங்கொள்கிறோம் நேவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது.
இந்த ஆறு வசனங்களிலே சர்தை சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியை நம்ம வாசிக்கிறோம். டினாமினேஷனுக்கும் பைபிளுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் வந்து ஏழு சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார், ஏழு சபைக்காலங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், ஏழு தூதர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். காட் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் காட் அலாட்டட் எ ஸ்பெசிபிக் மெசேஜ் ஃபார் ஈச் ஏஜ், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு விசேஷித்த செய்தியை ஆண்டவர் அங்கே அலாட் பண்ணியிருக்கிறார். இதுதான் காட்ஸ் பிளான். வெளிப்படுத்தல் ஒன்னாவது 20 வசனம் என்ன சொல்லுகிறது? என் மலதுகரத்திலே நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன்குத்துவளுக்கின் ரகசியத்தையும் எழுது. நீ அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதரலாம், நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம். 1:20 வசனத்தில் எழுதியிருக்குது. அதனால ஏழு குத்துவிளக்குகள் ஏழு சபைகளாய் இருக்கிறது, ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபைகளின் தூதர்களாக இருக்கிறார். கத்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்றார். கத்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை அவர் கட்டுகிறார். நாங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் கட்டுகிறார். அது வந்து ஏழு சபை காலங்களாக அதை கட்டுகிறார். அவர் ஏழு தூதர்கள் மூலமாக அவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி அவர் கொடுக்கிறார். அந்த செய்தியை விசுவாசிக்கும் பொழுது அவள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பாகமாக மாறுகிறார்கள். அவர்கள் அந்த காலத்துக்குரிய மனவாட்டியாக அந்த காலத்துக்குரிய தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இருக்கிறார்கள். அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் ஸ்தாபனம் என்ன பண்ணுகிறது என்றால் பல ஸ்தாபனங்களை ஏற்படுத்திருக்கிறது. நாங்கள் நீங்க யார் ஏஜி, நாங்கள் யார் சிஎஸ் கத்தோலிக்கு, இதோ யூபிசி ஐபிசி என்னும் ஒன்று நியூ ஜெருசலேன்னு ஒரு சபை, எப்படி பல சபைகளை மனுஷன் 900 ஸ்தாபனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது வந்து மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்பால் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போகும், எல்லாமே அழிஞ்சு போகும். அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். அதனால அது எல்லாமே அழிந்து போகும். அவங்க பல்லவராஜ்யம் போய் போகலாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அவருடைய மரண நாள் வரும் பொழுது விசாசு அவங்களை பாதாளத்தை இழுத்து கொண்டு போகும் பொழுது அந்த நாட்டில் அவங்க பல்லவராஜ்யம் போயிரும் நினைச்சமே கடைசியில் நம்ம பாதாளத்துக்கு போறமேனு அவங்க ஒரு ஏமாற்றம் அடைவார்கள். ஏனென்றால் காட்ஸ் ப்ரொவைடட் வே இது. அதே போல அவங்க வந்து தங்களை ரெவரண்ட், தங்களை பிஷப், ஆர்ச்சி பிஷப், இதான் நான் பெரிய வந்து டைரக்டர். நம்ம அகஸ்தீன் பீட்டரையா வந்து டைரக்டர், சினிமாவில் தான் டைரக்டர் இருப்பாங்க, இங்க அவர் டைரக்டர். மறிச்சு போனார். நானும் அந்த மிஷன்ல தான் இருந்தேன், வேர்ல்டு வைடு மிஷன், அதுவும் ஒளிஞ்சு போச்சு, இதெல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது, ஹல்லேலூயா. அதனால அவங்கெல்லாம் ஒரு தங்களுக்கு ஒரு பதவியை எடுத்துக் கொள்வார்கள், ஏதோ தங்களுக்கு வந்து இதமான ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பல விதமான போஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து ஏழு பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஹல்லேலூயா. பவுல், இரேனியஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்ஹாம், அவருடைய வலது கரத்தில் இருக்கிற ஏழு நட்சத்திரங்கள் தம்முடைய வல்லமையினாலே அவளை தாங்குகிறார். இந்த ஏழு சபை காலங்களுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த போதகர்கள், அந்த மெசஞ்சர்ஸ், அந்த தூதர்கள் இவர்கள் தான். இப்பொழுது ஏழு தூதர்களும் மறித்து மகிமைக்குள்ள பிரவேசிச்சிருக்காங்க. ஏழு பேர்ல ஒருத்தர் கூட இன்னும் உயிரோடு இருக்கல. இன்னைக்கு அவங்க காலத்துக்கு பிறகு இப்ப ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி இருக்கிறது. எபேசிய 4:11 சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி, அப்போஸ்தல்ஸ், ப்ராஃபெட்ஸ், எவாஞ்சலிஸ்ட், ஷெப்பர்ட்ஸ், டீச்சர்ஸ், இவ்விதமாக ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறார் என்றால், அவருடைய மினிஸ்ட்ரி உலகம் எங்கிலும் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பாஸ்டர் வந்து தேவன் அழைத்தார் என்றால் அவர் அந்த எபேசிய 4:11 இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தவில்லை என்றால் அந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்படவில்லை, அந்த இடத்துக்கு போனால் செய்தி வந்து அறகுறையா கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்காது. ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் ஒரு லோக்கல் பாஸ்டர்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறார், டீச்சர்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறார், அவங்களுடைய மெசேஜ் உலகம் எங்கிலும் போகிறது. இது அவங்களுடைய மெசேஜ் வந்து அதான் 7 தண்டர் மெசேஜா இருக்கிறது, 7 இடிமுழக்க செய்திகளா இருக்கிறது. அது வெளிப்பாடுகளை அவர்கள் தொகுத்து கொடுக்கும் பொழுது, அபிஷேகத்தின் கீழ் அவர்கள் ஒன்று சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சொன்னால் பிரைடுக்கு வந்து ராப்சரிங் ஃபெய்த் வருகிறது. அப்பொழுது அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கு பெறுகிறார்கள். கர்த்தர் இப்படி ஒரு பேட்டர்னை இப்படி ஒரு வழிய வச்சு நமக்கு அதை கிளியரா சந்தேகம் இல்லாம வெளிப்படுத்தும் பொழுது அவங்கவுங்க ஒரு போஸ்டர் கிளைம் பண்ணனா அது எப்படி? அது நல்லதா ஆண்டோடைய பார்வையில பிரியமானதா? கிடையாது. நான் சில்வர் ஜூபிலி கோல்டன் ஜூபிலி எந்த விழாவும் கொண்டாடுவதில்லை. சிலர் நாங்க ஊழியம் செய்து 25 வருஷம் ஆச்சு சில்வர் ஜூபிலியும் வாங்க, இத நம்ம சபையில எந்த பண்டிகைகளும் கிடையாது, எந்த பேக் அண்ட் ஃபீஸ்ட் நம்ம பண்டிகைகள் கிடையாது. ஊழியம் இங்க நிறைவேறி 3 வருஷம் ஆச்சு அந்த நிறைவு விழா கொண்டாடுறோம் அதுவும் கிடையாது. அதனால நமக்கு அவிதமான உலகப்புறமான பண்டிகையில வர்ற சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்க்கல. இங்க வந்து ஃபாரின்ல இருந்து எல்லாம் பிரசங்கியார் வந்து உங்களை எழுப்புதல் ஏற்படுத்தணும்னு சொல்லி இங்க அதுவும் இல்லை. இங்க வந்து என்ன சொன்னா, நீங்க மனுஷனை பார்க்கல, மனுஷனுடைய தோற்றத்தை பார்க்கல, நீங்க பைபிளை பார்க்கறீங்க. ஹல்லேலூயா. அதுலதான் நமக்கு சந்தோஷம். வேற வந்து இத மாதிரி ஜனங்கள் பசுத்தாதி இல்லாதனால அவங்க வேற விதமான என்டர்டைன்மெண்ட் சபையில ஏற்படுத்துகிறார்கள், அதுல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆதியில கழி கூறுகிறோம். ஹல்லேலூயா. ரியல் ஜாய் அதுதான். ஹல்லேலூயா. இதுதான் ரியல் சர்ச். இதுதான், இதுதான் ஆவிக்குரிய சபை. இந்த ஒழுங்க பிசாசு எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி ராப்சர் வரைக்கும் இது வர வர இந்த முன்னே செல்வோன் பாட்டு பாடினோம். இதோ இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னே சொன்னா கடைசியில் ஏனோக்கு எப்படி மேல போயிட்டானோ அதே போல நம்ம ஹல்லேலூயா. நம்முடைய கோல் அதுதான். இதுதான் ரியல் சர்ச். நான் என்னால கூடுமான வரைக்கும் இத சபையை வந்து ஆவிக்குரிய பிரமா கொண்டு சொல்ல நினைக்கிறேன். மனுஷங்களை பிரியப்படுத்தணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு இல்ல. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார், 7 அப்பங்களை ஆசீர்வதித்தார். இப்படி சில நேரங்களில் அவர் ஆகாரத்தை கொடுத்தார். அதே போல நமக்கு என்ன ஜென்ரல் ஆகாரத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அது ஒரு ஃபெலோஷிப். அது ஆகாரம் புசிப்பது ஒரு ஐக்கியமாயிருக்கிறது, அது ஒரு சகோதர சிநேகமாயிருக்கிறது. எல்லாமே வார்த்தையின்படி இந்த சபை கூடுமான வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த சர்வை சபைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது, சர்வை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களுடைய சொல்லுகிறதாவது, உன் குறிய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய், நீ விழித்துக் கொண்டு சாவுக்கேதுவாய்க்குள்ளே சிறப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்குமாக நிறைவுள்ளவளாய் நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் இதோ திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். ஆகிலும் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்வையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுன எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், அவனுடைய ஜீவ புசிலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய பசுத்த தூதருக்குமாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுடன் கேட்க கடவன் என்று எழுது. இதுதான் சர்வ சபையினுடைய மெசேஜ். இதுதான் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு அஸ்திபாரம். இந்த முதல் 3 அதிகாரம் தான் நமக்கு ஒருவேளை அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இல்லாட்டாலும் நம்ம அதை கேட்கும். அது தேவனுடைய வார்த்தை. சர்வை சபை 5வது சபை, 5th சர்ச் ஏஜ். அதனுடைய தூதன் வந்து லூத்தர், மார்ட்டின் லூத்தர், உலகமே அறிந்த நபர் மார்ட்டின் லூத்தர். கிறிஸ்தவர்களுக்கு மார்ட்டின் லுத்தர்னா யாருன்னு தெரியாதவங்க இருக்க மாட்டார்கள். அவ்வளோ ஒரு ஃபேமஸான மனுஷன் மார்ட்டின் லுத்தர். இந்த சர்வை அந்த சபை, சர்வை என்ற இடத்துல ஒரு சபை இருக்கிறது. பசுத்த பவுல் அதை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சபையை இயேசு கிறிஸ்து ஐந்தாவது சபையாக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த சபையினுடைய சூழ்நிலை, அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலைமையானது வரப்போகிற ஐந்தாவது சபை காலத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆனால அந்த சபையை, அந்த சர்வை பட்டணத்தில் இருக்கிற, ஆசியாவில் இருக்கிற இந்த சர்வை என்ற பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையை தித்து ஏஜாக இதோ கத்தராய் இயேசு கிறிஸ்து அதை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ஜனங்கள் வந்து விக்கிரகாரணை செய்கிறவர்களா இருந்தார்கள். அதன் மத்தியிலே இது ஒரு சபையானது சாபிக்கப்பட்டது. அலெக்சாண்டர் தி கிரேட் ஆன்டியோகி எப்பாபனீஸ்லா அந்த இடத்தை ஆளுகை செய்திருக்கிறார்கள். அவங்க வந்து விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள், தாய்சேய வழிபட்டார்கள். அங்கே வந்து அந்த இடத்து அங்கே வந்து அந்த பட்டணத்திலே கோல்டன் மைன், சில்வர் மைன், தங்க சுரங்கமும் வெள்ளி சுரங்கமும் இருந்தது. அதனால அது ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது, ரிச்சஸ்ட் சிட்டியாக இருந்தது. அங்கே ஒரு சபையானது சாபிக்கப்பட்டு அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலைமையானது வரப்போகிற ஐந்தாவது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து, அஞ்ஞானிகள் வந்து தாயையும் குழந்தையும் வழிபட்டாங்க. அதுதான் தாய்சே வழிபாடு இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதுதான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். மரியாளையும் அவங்க இயேசுவையும் வழிபடு. இயேசு எப்பொழுது குழந்தையா இருப்பார். இயேசு கையில வந்து செங்கோல் இருக்காது, மரியாள் கையில தான் செங்கோல் இருக்கும். மரியாளுக்கு பட்டாடை உடுத்தி இருக்கும். மரியாள அங்கங்க ரோட்ல நின்றுகிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்பா. அதில் ஒரு கீழே ஒரு காணிக்கப்பட்டியும் இருக்கும், நீங்க அங்க காணிக்கப்பட்டியும் காணிக்கையும் போட்டுக்கிடலாம். இதமாக கத்தோலிக்க மார்க்கம் வந்து மரியாளை வழிபடுவது தான். இயேசு கிறிஸ்துவை வழிபடுவதை பார்க்கலாம். மரியாளை வழிபடுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மதர் அண்ட் சன், தாயையும் அங்கே குழந்தையும் வழிபடுகிற அந்த மார்க்கமானது அங்கே இருந்தது. இது என்ன என்றால், அதே போலதான் மார்ட்டின் லூதர் காலத்திலே கத்தோலிக்க மார்க்கத்திலே மரியாளையும் இயேசு கிறிஸ்துவையும் வழிபட்டார்கள். அவர்கள் வந்து ஊதுபத்தி கொளுத்துவது, மெழுகுபத்தி கொளுத்துவது, விக்கிரகங்களை வழிபடுவது, செபமாலை எண்ணுவது, தங்களை வருத்திக் கொள்வது, பல விதமான சரீரத்தை வருத்திக் கொள்வது. இந்து மார்க்கத்தில் நினைச்சது நாக்கில் ஒரு இதை குத்திக்கிடுவான், வேற இங்க இருந்து ஒன்ன குத்திக்கிடுவான், முதுகுல குத்திக்கிட்டு சின்ன அந்த சின்ன அந்த தேர் மாதிரி எடுத்துக்கிட்டு போவான். இதெல்லாம் நான் பார்த்திருக்கும் பொழுது அதே மார்க்கம் அந்த பைபிள்ல இருந்திருக்கு, அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு அது நீடிக்கிறது. தங்களுடைய சரீரத்தை உபத்திரப்படுத்துவது, அதுக்கு பேரு பினன்ஸ். இதமாக பினன்ஸ் அங்க செய்வது, நன்ஸை ஏற்படுத்துவது, சாமியாரை ஏற்படுத்தி மேரேஜ் பண்ணாம அங்க இருக்கும் பொழுது இதோ விதமான காரியங்கள்லாம் அங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியம் அங்கே இருக்கிறது. போப்பியஸ் வந்து என்ன செய்தார் என்றால், மரியாள் உயிர்த்திறந்து விட்டாள், மரியாள் மகிமை அடைந்து விட்டாள், மரியாள் வந்து கியூனா மாறிவிட்டாள், அவள் வந்து வான ராக்கினி ஆகாயத்து ராணியாக மாறிவிட்டாள் என்று இவ்விதமாக ஒரு அங்க ஒரு டாக்டரின கொண்டு வந்து இப்படி மரியாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனா பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறது, பயப்படுவளோ அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விசாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த விக்கிரகாரணைக்காரர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள் சொல்லியிருக்கிறார். அதனால செலை வச்சு இவங்க கும்பிடுறவங்க எல்லாருமே இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்த எரியில பங்கடைஞ்சு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த 21 மதியான 8 வசனம் வெளிப்படுத்தல் 21:8 வந்து கத்தராகி இயேசு கிறிஸ்து நேரடியா சொல்லியிருக்கிறார். அதனால அந்த ஐடல் ஒஷிப்பர் 124 கோடி ரோமன் கத்தோலிக்க மக்கள் வந்து அவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்த எரியில கடல்ல பங்கடும். நரகம் நிறைய ஆளை பிடிக்கும். பல்லோகமும் ரொம்ப பெருசுதான், 1500 மைல் நீளமும் 1500 மைல் அகலமும் இருந்துச்சுன்னா அந்த பரப்பளவை கால்குலேட் பண்ணா இந்தியாவோட அதிக பரப்பளவு தான். பரலோகமும் நிறைய பேரை பிடிக்கும். அங்க வந்து ரொம்ப பாப்புலேஷன் இருக்காது, ஓரளவு பாப்புலேஷன் இருக்கும். ஆனா நரகத்துல வந்து அது வாய ஆணி திறந்து அது எவ்வளவு எத்தனை கோடி எடுத்துக்கிட்டே இருக்கும், இடம் ஜாஸ்தி இருக்குங்க. அவங்கெல்லாம் அக்னி கடல்ல பங்கடைவார்கள், ஐடல் ஒர்ஷிப்பர்ஸ். மார்ட்டின் லூதர் காலத்தில் ஐடல் வர்ஷிப் இருந்தது, அதற்கு விரோதமாகத்தான் அவர் போராடினார். அல்ல மெசஞ்சர் யாரு? மார்ட்டின் லூத்தர், பிரில்லியன்ட் ஸ்காலர், அதிக படிப்பாளி. அவர் வந்து தன்னுடைய நண்பன் இத வியாதிப்பட்டு திடீரென்று மரித்து போனதுனாலே அவருக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. நம்ம வந்து கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நமக்கும் திடீர்னு மரணம் வந்தா என்ன செய்வது, நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனா இல்லையே, நம்ம கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டார். அந்த காலத்தில் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தை தவிர எந்த ஸ்தாபனமும் கிடையாது. ஒன்லி டினாமினேஷன் ரோமன் கத்தோலிக் தான். அதனால அவர் ரோமன் கத்தோலிக்கில் தான் ஒப்பு கொடுக்கிறார், அந்த ஸ்தாபனத்தில் தான், அந்த சபையில தான் ஒப்பு கொடுக்கிறார். அவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஆஸ்திரியன் அகஸ்டினியன் கான்வென்ட் அப்படிங்கிற இடத்துல 1505 பிலாசபி அங்கே படித்தார். அவர் வந்து பைபிள் காலேஜ் அங்கே படித்தார். படித்து அவர் டாக்டரேட், டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, டிடி டிகிரி வாங்கிவிட்டார். அதில் அதிக படிப்பு படித்து விட்டார். அவர் அது படிப்பு படித்தது மட்டுமல்ல, அவர் வந்து தன்னை பெனன்ஸ், ஏதாவது தன்னை சித்திரவதை செய்து ஒப்பு கொடுப்பது, அதாவது கொஞ்ச காலம் வந்து பிச்சை எடுத்து பழைப்பது, அவ்வளவு படிச்சுட்டு பிச்சை எடுத்து அதை சாப்பிட்டு பிழைக்கணும், அவங்களுக்கு அப்படிலாம் தங்களை தாழ்த்தணும். அப்படி பிச்சை எடுத்து கூட கொஞ்ச காலம் சீவிச்சிருக்கிறார். ஏனென்றால் கத்தோலிக்க இல்ல சாமியாரா ஒப்பு கொடுத்தால் இதமான சில காரியங்கள்லாம் உண்டு. முட்டியிலே நிக்கணும், மணிக்கணக்கில் முட்டியிலே நிக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய உபத்திரங்கள் நிறைய வந்து இதை ஒர்க்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு எப்படினாலும் தன் ஆத்மாவை வருத்தி பல்லவ ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார். கடைசியாக அவர் என்ன செஞ்சார்னா ஒரு தீர்மானம் பண்ணுகிறார், ஒரு பொருத்தனை செய்கிறார், ரோமாபுரிக்கு போகணும், போப்பை பார்க்கணும். ஜெர்மனியிலிருந்து ரோமாபுரிக்கு போகணும், இத்தாலிக்கு போகணும், ரோமுக்கு போக வேண்டும். இது அப்படி அவர் வந்து பொருத்தனை செய்து அங்கே போய் சில பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அங்கதான் ஹெட் குவார்டர் வாடிகன் பட்டணம் இருக்கிறது, அங்கேதான் பீட்டர்ஸ் அங்கே தேவாலயம் இருக்கிறது, அங்கேதான் போப்பு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும் என்று அவர் அவிதமாக அவர் தீர்மானம் பொருத்தனை செய்து அங்க போகும் பொழுது ரோமில் போய் பார்க்கிறார், போப்பினுடைய அரண்மனையை பார்க்கிறார். அங்க இருக்கிற எல்லா காரியத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே மாய்மாலம், எல்லாமே பொய், எல்லாம் ஏமாத் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு சால்வேஷன் அங்க இல்ல, ரட்சிப்பு என்பதே இல்லை. கத்தோலிக்க மார்க்கத்துக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த சாமியார், அந்த நன்ஸ், இது அவங்க செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும். அந்த போப்பு இவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பார்த்தா அங்க வந்து இருக்கிற விசுவாசமும் ஒரு மனுஷனுக்கு போயிரும். அதனால இவர் அங்க போய் பார்க்கிறார், எல்லாமே ஏமாத்து மாய்மாலமாய் இருக்குது, உண்மையான பக்தி இல்லை. இவர் உண்மையா ஒப்பு கொடுத்து பக்தியா இருக்கிறார். இவர் அங்க போனா இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆகலாம். அங்க போய் பொருத்தனையை நிறைவேற்றணும் போகும் பொழுது ரொம்ப வந்து அஞ்ஞானமாக அது ரொம்ப கேவலமாக இருந்ததுனாலே அவருக்கு என்ன செய்யறதால் அவருக்கு திருப்தி வரவில்லை. அந்த நேரத்தில் தான் என்ன போப் லியோ சென், போப் லியோ சென் வந்து என்ன செய்தார் என்றால் ஜான் டெஷல் என்கிறதான ஒரு சாமியாரை நியமித்து என்ன செய்யறார் என்றால் செல்லிங் ஆப் இன்டெலிஜென்ஸ், பாவ மன்னிப்பு சீட்டை விற்பது. அந்த நேரத்தில் அது வந்து எந்த எழுப்பினது லியோ சென் என்ன பண்ணார் என்றால் நீங்க செய்த பாவத்துக்கு இங்க வந்து காணிக்க போட்டால் உங்களுடைய பாவமானது அது போப்பினுடைய ஜபத்தினால மன்னிக்கப்படும். உங்களுடைய தாய் தப்பன் வந்து பாவம் செய்து அவங்க உத்திரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, பர்கேட்டில் இருக்கிறாங்க, இங்க நீங்க ஆஃபரிங் போட்டீங்கன்னா இது அவர் சாமியார் தன்னுடைய ஜபத்தினால அவங்களை உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒண்ணு கிடையாது, இந்த பூமி தான் உத்தரிக்கும் ஸ்தலம், நம்ம இங்கதான் பாவ மன்னிப்பு பெறணும். அவங்க அங்க இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வந்து நீங்க இங்க காணிக்க போடணும். நீங்க வருங்காலத்தில் செய்ய போறப்பா மேடர் பண்ணாலும் அல்லது வேசித்தனம் செய்தாலும் அல்லது என்ன அநியாயத்தை செஞ்சாலும் யார் பணத்தையாவது அநியாயத்தை எடுத்துக்கொண்டாலும் இங்க நீங்க அந்த பாவத்துக்கு வந்து காசை போட்டுட்டீங்கன்னா காணிக்க போட்டீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும், அந்த பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. இப்படிலாம் வந்து பாவ மன்னிப்பை சீட்டை வித்தது. இது மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப அநியாயமாக காணப்பட்டது. அதன் பின்பு அவர் பைபிளை படிக்கிறார். அது சாமியார் கையில மட்டும்தான் பைபிள் உண்டு, அவர் இன்னைக்கு இருக்கிற அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் தான் அவங்க கையில இருந்துச்சு. அதனால அவர் படிக்கும் பொழுது, அவர் வந்து பைபிளை படிக்கும் பொழுது அந்த பைபிள் அவருக்கு வித்தியாசமா தெரிந்தது. இந்த கத்தோலிக்க மார்க்கமும் இந்த பைபிளும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் வந்து நம்ம வச்சிருக்க இங்கிலீஷ் பைபிள் தான் கத்தோலிக்காரன் வச்சிருக்கிறாங்க. தமிழ் பைபிள் வித்தியாசமா இருக்கும், அது கொஞ்சம் பெருசா இருக்கும். பவுலுக்கு வந்து சின்ன பர்னெளி இருக்கும், இதோ வந்து பேதருக்கு வந்து ராயப்பர்னெளி இருக்கும், யோசேப்புக்கு சூசன் எழி இருக்கும். இப்படி அங்கெல்லாம் வித்தியாசமான லாங்குவேஜ் அது. ஆனா கருத்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் சேம் தான். அதனால அவர் இங்கிலீஷ் பைபிள் அங்க படிக்கும் பொழுது ரோமர் 1:17 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. அந்த இடத்துல படிக்கும் பொழுது இது அந்த இடத்துல வெளிச்சம் அடிச்ச மாதிரி அவருக்கு இருக்கு. இப்ப ஆண்டவர் ஒரு வசனம் உங்க கூட பேசுனா அது ஜீவனுள்ள வார்த்தை போல உங்க கூட பேசும். நீ கடமைக்கு பைபிள் படிச்சவங்களுக்கு ஒண்ணுமே வசனம் பேசாது. நமக்கு ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கார், டிரெஸ் கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான தேவையும் சந்திக்கிறார், நம்ம எந்துக்கு பைபிளை போயிட்டு ஊக்கமா படிப்பது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க தேவண்ட ராத்தில பிரவேசிக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அறியாதுன்னு சொல்லுவார். நம்ம அதை இன்ட்ரெஸ்டா படிக்கும் பொழுது அந்த வசனம் நம்ம கூட பேசுது. அதனால இப்பொழுது அவர் மாற்றி லூத்தர் பைபிளை படிக்கும் பொழுது ரோமர் 1:14 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அது ஒரு பிளிக்கரிங் லைட் அடிச்ச மாதிரி அது பிரகாசிக்குது. அந்த வசனம் அவர் கூட பேசுது. அது வந்து ஜீவனுள்ள வார்த்தை போல அவருக்கு தெரிகிறது. பின்பு அந்த வார்த்தையை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறார். கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கம். அது ஐடல் வர்ஷிப் கிடையாது, விக்கிரகாரணை கிடையாது, இது விசுவாச மார்க்கம். அதன் பின்பு ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்க வாசிக்க அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே, அவர் கண்ணுல பட்டது எல்லாமே விசுவாசம் விசுவாசம் தான் பட்டுச்சு. அவர் மனசுல பேசுறது எல்லாமே ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி வந்து அது ஃபெய்த் ரிலிஜன், அது வந்து ஐடல் வர்ஷிப் பண்றது கிடையாது அப்படிங்கறத அவர் எல்லா இடத்திலையும் பார்த்து படிச்சுன்ன தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு என்ன இதற்காக நான் போராடுவேன். இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாயிருக்கிறது. அதை ஜனங்களை வந்து விசுவாசத்துக்கு திருப்பணும். அவங்க ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது, ஜபமாலை பண்ணக்கூடாது, தங்களுடைய சரீரங்களை வருத்தக்கூடாது, காணிக்கைகளை கொண்டு வந்து எரிஞ்சா பாவ மன்னிப்புக்காக அங்க போடக்கூடாது. இதெல்லாமே பைபிள் படி எல்லாமே தப்பு. நீங்க கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், நான் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தது கிடையாது. அதனால நான் அதை படிச்சிருக்கிறேன், அதை பார்த்திருக்கவும் செய்தேன். அதனால அங்க பார்க்கும் பொழுது அந்த சாமியார்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரே ஊதுபத்தி கொடுத்ததும் மெழுகுவத்திரி கொடுத்தோம், மெழுகுவத்திரி வாங்குறதே அவங்க தான். அதனால அவங்களுக்கு ஹேண்டில் கொடுத்தணும். நீங்க யாரு மாதாவாங்க, யாராவது நம்மள கிறிஸ்டின்னா நீங்க என்ன மாதாவா? அவங்க உலகத்தில் இருக்கிற ஹிந்துஸுக்கு வந்து மாதா தான் தெரியும். கருணாநிதி உடல்நிலை சரியில்லாம இருக்கு, யாரு பார்க்க போயிருக்கிறார்? ரோமன் கத்தோலிக் சாமியார் தான் பார்க்க போயிருக்கிறார். அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும்? கத்தோலிக்க மார்க்கம் தான் கிறிஸ்டியானிட்டி போல தெரியும். அது அந்திகிறிஸ்துவின் மார்க்கம்னு நமக்கு தெரியுது. மார்ட்டின் லூத்தருக்கு அது என்ன செய்யணும்? இது ஒரு பிசாசின் மார்க்கம்னு தெரிஞ்சு அவர் அதுல சாமியாராக இருக்கிறார். ஜெர்மனியில் அவர் சாமியாராக இருக்கிறார், ரோமன் கத்தோலிக்க சாமியார், அதிக படிப்பு படித்தவர். இப்பொழுது பைபிள் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து இட்ஸ் எ ஃபெய்த் ரிலிஜன், ஹல்லேலூயா. அது ஐடல் வர்ஷிப் அல்ல என்று சொல்லி அது மீது பைபிள் ஆராய்ச்சி பண்ணுகிறார். கத்தோலிக்க மார்க்கத்தை பார்க்கிறார். அதுல இருக்க குறைகள் எல்லாமே பைபிளுக்கு விரோதமாக இருக்கிறது. 95 காரியங்களை 95 பாயிண்ட் எடுத்தார், 95 தீசிஸ். அதை ஒரு பேப்பர்ல எழுதி என்ன செய்தார் என்றால் விட்டன்பர்க் என்ற காஸ்டில் என்ற இடத்துல விட்டன்பர்க் என்று சொல்ல காஸ்டில் சர்ச், அந்த சர்ச்சில் என்ன செய்தார் என்றால் ஆணி அடித்தார். அக்டோபர் மாசம் 31 1517 வருஷம் ஹி நெயில் டு த டோர் ஆஃப் த காஸ்டில் சர்ச் ரோட் இஸ் ஃபேமஸ் 95 தீசிஸ். 95 காரியங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக 95 காரியங்கள் இருக்கிறது என்கிற எல்லாரும் தெரியும். காஸ்டில் சர்ச் பெரிய சர்ச்சு, அந்த பெரிய தேவாலயத்திலே அந்த கடவுளை ஆணி அடிக்கும் பொழுது எல்லாரும் பார்க்கிறாங்க. அதனால எல்லாரும் பார்க்கும் பொழுது அதுல அநேகருக்கு என்ன செய்யறது என்றால் உணர்வு ஏற்பட்டது, நம்ம தப்பான மார்க்கத்தில் இருக்கிறோம், கத்தோலிக்க மார்க்கம் தவறான மார்க்கம் என்று அவளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது, உணர்வு ஏற்பட்டது, ஒரு சென்சிட்டிவ்னஸ் ஏற்பட்டது. அதனால மார்ட்டின் லூத்தர் பக்கம் சேர்ந்து விட்டார். மார்ட்டின் லூத்தர் வந்து இத புதிய ஏற்பாடை ஜெர்மனியில டிரான்ஸ்பர் பண்ணி ஜெர்மன் மக்களுக்கு கொடுத்தார். பின்பு யூதர்களையும் துணைக்கு வைத்துக் கொண்டு அந்த ஹீப்ருல இருந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து அதை ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றதையும் அவர் வந்து அதிக நாட்கள் செலவு பண்ணியிருக்கிறார். இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். போப்பு வந்து அவரை கொல்ல வேண்டும் என்று ஜனங்கள் வந்து என்ன செய்தார்? அவர் பக்கத்தில் நிறைய பேர் சேர்ந்தனால அவரை ஈஸியா கொல்ல முடியல. கடைசியில் கோர்ட்ல கொண்டு இதை அவரை எப்படியாயிலும் கொல்ல வேண்டும் நினைக்கும் பொழுது உயிரையே அவர் தியாகம் பண்ணிதான் அந்த புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தை கொண்டார். கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அவர்கள் எதிர்ப்பாளர்களா இருந்தனாலே அவர்கள் புரோட்டஸ்டன்ட் எதிர்ப்பாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சாத்தானே ஒரு நாளில நேரடியாக அந்த மார்ட்டின் லூத்தரை எதிர்த்து வந்தான். மார்ட்டின் லூத்தரை கொல்ல வந்தான். ஏனென்றால் அவருடைய மெசேஜ் தான் அந்த கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஜனங்களை பிரித்தது. பவர்ஃபுல் மெசேஜ் அது. அவருக்கு ஆண்டவர் அவ்வளவு தைரியத்தை கொடுத்திருந்தார். அதனால சாத்தானே நேரடியாக வந்து அவரை எதிர்க்க வரும் பொழுது அவர்கிட்ட அந்த நேரத்தில் அவர் எழுதிட்டு இருக்கிற சிவப்பு இங்க இருந்துச்சான். அந்த இங்க எடுத்து அவன் மேல வீசி அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். சிவப்பு இங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்று அவர் நம்பி அந்த இங்க அவன் மேல நேரடியா சாத்தானே உருவத்தில் வந்து அவருக்கு எதிர்த்து நின்றானோ. ஏனென்றால் அது சாத்தானுடைய மார்க்கத்திலிருந்து ஜனங்களை பிரிச்சிருது இல்ல. சாத்தானுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இதமான ஒரு பெரிய சைன்ட் தான் இந்த மார்ட்டின் லூத்தர். சால்வேஷன் பை கிரேஸ், கிருபையினால்தான் இதோ ரட்சிப்பு வருகிறது. இப்படி தங்களுடைய சரீரத்தை உபத்திரப்படுத்திக் கொள்வதனாலேயோ இதோ காணிக்கையை கொண்டு கொடுப்பதனாலேயோ அதனால சால்வேஷன் இல்லை. சால்வேஷன் இஸ் பை கிரேஸ் என்று ஜஸ்ட் லீவ் பை ஃபெய்த் என்று சொல்லி அந்த உபதேசத்தை கொண்டு வரும் பொழுது இது அந்த அது ஒரு மகத்தான செய்தியா இருந்தது. ஒரே இருட்டா இருக்குன்னு வைத்துக் கொடுங்க. நீங்க ஒரு பெரிய காட்டுக்குள்ள போயிட்டீங்க, அங்க பயங்கர கும்மு இருட்டா இருக்குது, ஒண்ணுமே தெரியலன்னா அந்த நேரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சா, சின்ன மெழுகுத்திரி அது கிடைச்சுனா அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல டார்க் ஏஜஸ். கத்தோலிக்க மார்க்கம் 1000 வருஷமாக 606 இருந்து 1520 வரைக்கும் ஒன்லி கத்தோலிக்க மார்க்கம் தான். டார்க் ஏஜஸ் அது, இருளின் காலம். அந்த இருளின் காலத்தில் மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு சின்ன செய்தி தான். அவர் மெசேஜ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பேடு கிடையாது. அந்த சின்ன செய்தி என்ன செய்தது என்றால் அது ஒரு பெரிய எவ்வளோ இருளை துரத்தி சந்தோஷத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா, வெளிச்சத்தை கொடுத்தது. மார்ட்டின் லூத்தர் மெசேஜ் வந்து அது ரிவீல்டு வேர்டு அல்ல, அது ரிட்டர்ன் வேர்டு தான். அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, அது எழுதப்பட்ட வார்த்தை தான். மார்ட்டின் லூத்தர் செய்தி ஆனது பார்ஷியல் மெசேஜ், அது ஒரு குறைவான செய்தி தான். அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, நிறைவான வார்த்தை அல்ல. ஏனென்றால் நிறைவான வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் வரும். ஆமென்,
ஆமென்.
அது ஒரு சீர்திருத்தவாதிக்கு வராது. மார்ட்டின் லூத்தர் ஒரு ப்ராஃபெட் கிடையாது, அவர் ஒரு போதகர். அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் தான், அவர் ஒரு தூதன் தான். ஆனாலும் அவர் ப்ராஃபெட் கிடையாது, ப்ராஃபெட் மெசஞ்சர் கிடையாது. அவர் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார், ஒரு சேஞ்சை ஏற்படுத்தினார். ஆனா ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் அங்க வரல. அதன்படியாக கடைசியாக லூத்தர் ஏற்படுத்தின அந்த ஊழியமானது எப்படி போனது என்றால், லூத்தர் வந்து ஜூஸ் வந்து கிறிஸ்தவங்களுக்கு விரோதமானவர்கள், அவங்க ஆன்டி கிரைஸ்ட் என்று ஒரு தவறான காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். பின்பு அங்க வந்து இதோ தொழிலாளர்களுக்கும் பிரபுக்களுக்கும் அங்கே கலவரம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இவரும் என்ன செய்தார் என்றால், பிரபுக்களுக்கு சாதகமாயிருந்து தொழிலாளருக்கு விரோதமாக அவர் நியாயத்தை பேசும் பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார். இது வந்து மார்ட்டின் லூத்தருடைய பேக் பார்ட்ஸ், அவருடைய டார்க் பார்ட்ஸ், அது அவர் செய்த தவறுகள். அதனால ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்படுவது காரணமானது. அவரும் கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல அப்படியே கொஞ்சம் நழுவிட்டார். அப்படி நழுவும் பொழுது அதனால பராபலங்கள் ஏற்பட்டது. அவருக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரல, விசுவாச மார்க்கம். நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் சேர்ந்தாலே பாலிடிக்ஸ் வந்துடும். நம்ம 300 பேர் தான் கேட்கிறோம். அதனால நிறைய பேர் வந்த பாலிடிக்ஸ் அவங்கள இவங்களை பிரியப்படுத்த வேண்டியதாக வரும். இதை என்ன என்றால் பாலிடிக்ஸ்ல தலையிட வேண்டியதாக வரும். இப்படியாக என்ன என்றால் யேசபேல் வந்து விக்கிரகாரனை கொணந்தாள். அவளுடைய மகள் அத்தாலியால் என்ன பண்ணினாள் என்றால், அவளும் என்ன செய்தாள் என்றால், அவள் யூதாவிலே விக்கிரகாரனை கொணந்தாள். யோசபாத்தியுடைய மகன் யோராமை விவாகம் செய்து இஸ்ரவேலில் உள்ள விக்கிரகாரணையை அவள் யூதாவுக்கும் கொண்டு வரக்கு காரணமாயிருந்தாள். அதனால கத்தோலிக்க மார்க்கம் ஒரு சாபனம், இவங்களும் கடைசியில் சாபனத்தை ஏற்படுத்திட்டாங்க. இருந்தாலும் மார்ட்டின் லூத்தர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் வந்து கொடுத்த செய்தி மேலான செய்தி. யோனாட்ட குறை இருந்தது, மோசஸ் குறை இருந்தது, அவனுடைய குறையை மன்னித்து ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாக்கி எப்படி அவர்களை பயன்படுத்தினாரோ, இது ஹியூமன் மிஸ்டேக் அவங்ககிட்ட இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லா ரத்தத்தின் கீழே அங்கே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் மார்ட்டின் லூத்தரை பற்றியதான சரித்திரம். மூணாவது ஒன்னாம் சந்த வாசிக்கலாம்.
சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
ஒரு காலத்துக்கும் தன்னை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சரீரத்தின் தோற்றத்தில் ஒரு பகுதியை அங்கே கொடுக்கிறார். அவருடைய வலதுகரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் சொல்லப்பட்டது. அவருடைய சிங்காசத்துக்கு முன்பாக ஏழு ஆவிகள் எரிந்து கொண்டிருந்ததாக வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசம் இருக்கிற ஏழு ஆவிகளால் உண்மையுள்ள சாட்சி மறுத்து வந்து முதல் பதினோரு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியமான இயேசு கிறிஸ்துனால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர்களாலும் அவர் சிங்காசம் இருக்கிற ஏழு ஆவிகளாலும் இப்படி நாங்கள் எழுதும் பொழுது வெளிப்படுத்தல ஒன்னு நாளில் எழுதும் பொழுது அது என்ன, அந்த ஏழு ஆவிகள் சொல்லும் பொழுது ஏண்டவர் ஏழு ஆவியாதா இருக்கிறார். அவர் ஒரே ஆவியா தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. God is one spirit. அவர் seven spirit அல்ல. ஆனா ஒரே ஆவி என்ன செய்யறதுனால் ஏழாக அது பிரிகிறது. Seven portion ஆக பிரிகிறது. Seven portion ஆக பிரிந்து ஒவ்வொரு காலத்துக்கும் அது ஒரு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இப்ப வந்து என்ன சொன்னா பிரிஷம் ஒண்ணு இருக்குது. முக்கோண வடிவில் பிரிஷம் இருக்கும். அந்த பிரிஷத்தை நீங்க பார்த்திருக்கலாம். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியும். பிசிக்ஸ் படிக்கிறவனுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த பிரிசத்தை வச்சு இங்க இருந்து ஒரு வெளிச்சத்தை அனுப்பினா, ஒயிட் கலர்ல வெளிச்சம் அனுப்பினா, அது அங்க செவன் கலர்ஸ் பிரியுது. பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்படி குலுக்கி குலுக்கி பார்க்கல, அத பல டிசைன் தெரியும். இது என்ன செய்யணும், ஒரே வெளிச்சமானது அது என்ன செய்யணும், பிரிசமானது ஏழா பிரிக்குது. அதான் இந்த பிரிசம். இதுதான் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த இது என்ன, தேவன் ஒரே ஆவியா இருக்கிறார். இது வெளியே அது போகும் பொழுது செவன் கலர்ஸ் கொண்டு வருகிறது. ரெயின்போ எப்படி வருகிறது, சூரிய வெளிச்சமானது அந்த அந்த மலை துளிகள் வழியாக செல்லும் பொழுது டிப்ஜிஆர் ஏழு கலரை ஏற்படுத்துகிறது. அதே போல தேவன் ஒரே ஆவியாயிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆவியை வந்து செவனா டிவைட் பண்ணி ஏழு சபை காலங்களுக்கு ஏழு விதமான செய்திகளை செவன் ஃபோல்ட் அனாயிட்டிங் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, அல்லது செவன் சோர்ஸ், செவன் ஐஸ், செவன் ஸ்பிரிட் என்று சொல்லும் பொழுது, இதை இந்த தூதர்களை அபிஷேகம் பண்ணின அந்த செவன் போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட், ஏழு கண்கள் என்று சொல்லும் பொழுது அது செவன் ஏஞ்சல்ஸ் குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் இப்ப வந்திருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் எப்படி வந்திருக்கிறார் என்றால், இதோ யோவான் யோவான் வந்து அழுகிறான், முத்திரைகள் திறக்கப்படவில்லை, அதை யாருமே பாத்திரவானில் அளும் பொழுது, அப்பொழுது மூப்பள்ளி ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்து சிங்கமும் தாவீது மேருமானவர் புஸ்தகத்தை திறக்கிறது ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவனுக்கும் மூப்பளுக்கும் முன்பாக நிற்க கண்டேன். அது ஏழு கண்களையும் ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த ஏழு கண்களும் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளும், அந்த ஏழு கண்கள், இந்த செவன் ஸ்டார்ஸ், அதாவது ஸ்டார்னு எழுதியிருக்குது, கண்கள் எழுதியிருக்கிறது, செவன் ஸ்பிரிட்னு எழுதியிருக்கிறது, எல்லாமே சேம் மீனிங் தான். கத்த ஏழு பேர் அவருடைய அந்த ஏழு கொம்புகள், ஏழு சபை காலங்கள், அந்த ஏழு கொம்புகள்ல ஏழு கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் தான் இந்த ஏழு சபையின் தூதர்கள். அது ஏழு ஸ்பிரிட்ஸாகவும் இருக்கிறது. அதான் ஏழு ஆவிகள், ஏழு நட்சத்திரங்கள். இந்த ஏழு பேரை அபிஷேகம் பண்ணுகிற அந்த போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட், அதான் ஏழு ஆவிகள். ஒரே ஹோலி ஸ்பிரிட் தான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெசேஜ் கொடுக்கப்பட்டது, செவன் போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஏழு சேர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே ஓல்ட் டெஸ்டமென்ட் சிம்பல்ல அந்த வெளிப்படுத்த விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு இத தூதர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தில் இருக்கிறார்கள். தம்முடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அவளை அவர் தாங்குகிறார். சர்வசபைக்கு ஆண்டவர் தம்மை இயேசு கிறிஸ்து அவிதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஏழு நட்சத்திர ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, செவன் ஸ்பிரிட் செவன் ஃபோல்ட் அனாயிண்டிங் ஆஃப் த சேம் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இன்னைக்கு நமக்கு வந்து செவன் ஃபோல்ட் அனாயிண்டிங் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மார்ட்டின் லூதருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் மார்ட்டின் லூதருக்கு தெரியாது. ஆனா அவர் ரொம்ப பெரிய ஆள், பெரிய ஸ்காலர். சரித்திரத்தையே கிறிஸ்டியானிட்டியை கத்தோலிக்க மார்க்கத்தையே உடைச்சி ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கம் கொண்டு வந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். ஆனா அவர் உங்களை விட சிறியவர். உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் அவருக்கு தெரியும். அவருக்கு ஒன் போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டது, நமக்கு செவன் போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம வந்து அவங்கள விட பெரியவங்களா இருக்கும். ஆளு நம்ம சின்ன ஆளு தான், அவ்வளவு ஃபேமஸ் ஆனவங்க கிடையாது, நம்ம இருக்கிற இடமே தெரியல. ஆனா அவரு எல்லாரும் உலகமே அறிஞ்சிருந்தாலும் அவரை விட நம்ம பெரியவங்க. ஏனென்றால் நம்மளை நமக்குள்ள இருக்கிற அந்த அனாய்ச்சிங், நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடு கிரேச்சராக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் மீது தொடர்ந்து வாசிக்கலாம்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
இதோ உன் கிரியைகளை அறிந்து, ஐ நோ தை வொர்க்ஸ் தட் தௌ ஹாஸ் நேம் பட் தட் தௌ லிவஸ் அண்ட் ஆர் டெட். இதோ நீ என்னென்றால் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சர்தை சபையை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய நேரடியான வார்த்தை கண்டம் பண்ணுகிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அதாவது பரிசுத்தாவியினுடைய வழி நடத்தலுக்கு பதிலாக மனுஷனுடைய வழி நடத்தல் அங்க வந்தது. கத்தோலிக்க மார்க்கத்தின் மேல உள்ள விரோதத்தினாலே அவங்க பாவ மன்னிப்பு சீட்டை வைக்கிறாங்க. சாமியார்கள் வந்து அநியாயமான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் செய்கிறார்கள். அதை அந்த பிலீவர்ஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கே வெறுப்பு வந்தது. அவங்க உண்மையிலே மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை விசுவாசித்து வராம நிறைய பேர் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தின் மேல இருந்த விரோதத்தினாலே மார்ட்டின் லூத்தர் கூட சேர்ந்தாங்க. அதனால மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்ததுனால அவர் என்ன பண்ணினார் என்றால், அங்க இருக்கிற சபை ஒழுங்குகள், அங்க இருக்கிற அந்த போஸ்ட் எல்லாமே இங்கே ஏற்படுத்தி பரிசுத்தாவியின் ஆளுகைக்கு பதிலாக மனுஷனுடைய ஆளுகை வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷனுடைய பிரமாணங்கள்லாம் அங்க வந்தது. பரமண்டலம் கிட்ட எங்கள் பிதாவே அப்படி கர்த்தருடைய ஜெபம்னு சொல்லி அவங்க வழக்கமா சொல்றது, அதெல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தது. விசுவாச பிரமாணத்தை சொல்ல கடவும் சீசல் என்னைக்கு வாசிக்கிறாங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வனுள்ள தேவனாய கர்த்தாவே. அந்த ரெவரண்ட் வந்து என்ன செய்வார், அல்லது இந்த கேட்டகிஸ் வானத்தையும் பூமியும் அவ்வளவுதான் சொல்வார், மற்றெல்லாம் கடகடகடான்னு ஒப்பிக்க வேண்டியதான். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுவார், மற்றெல்லாம் விசுவாசிகள் ஒப்பிப்பாங்க. டெய்லி ஆராணையில டெய்லி அதைத்தான் வாசிப்பாங்க. ஒரு சாவடக்கத்தை அந்த ரெவரண்ட் பண்ணார்னா நாலு முறை பரமண்டலங்க ஜபத்தை சொல்லிடுவார். அவர் அந்த புஸ்தகத்தை வச்சுதான் வாசிப்பார். அவங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்படும். அந்த கேத்திகிசம், கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்த கேத்திகிசத்தை அவர் அந்த கிரீட் அண்ட் டாக்மாஸ் அந்த பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் அவர் அப்படியே இங்க கொண்டுட்டார். அங்க இருந்த தெளிப்பு ஞான சத்தையும் அப்படியே கொண்டுட்டார். அதான் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அங்க வந்து அங்க கோட்பாடுகளும் பிரமாணங்களும் வந்தது. இது ஆவிக்குரிய வரங்களுக்கு பதிலாக என்ன ஏற்பட்டிருந்தால் பேக் அண்ட் ஃபீஸ்டை ஏற்படுத்தினாங்க. அஞ்ஞான பண்டிகைகள், கிறிஸ்மஸ் கொண்டாடுவது, ஈஸ்டர் கொண்டாடுவது, பசுத்தவான்களுடைய திருவிழாக்கள் அங்க விழா அந்த நாளை கொண்டாடுவது. இப்படி இன்னைக்கு வந்து அந்திரேயாவின் திருநாள், இன்னைக்கு வந்து பேதுருவின் திருநாள் அப்படின்னு அந்த அங்க இருக்க திருநாளை தான் கத்தோல கொண்டுட்டாங்க. இன்னைக்கும் ஜப புஸ்தகத்தை சிஎஸ் காரங்க வாங்கி அதை வாசிக்க தான் செய்யறாங்க. நானும் என்கிட்ட ஒரு ஜப புஸ்தகம் வச்சிருக்கிறேன். அதனால அதை பார்க்கும் பொழுது அந்த திருநாளெல்லாம் சொல்றது இன்னைக்கு வந்து பேதுருவின் திருநாள், அந்திரேயாவின் திருநாள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜபத்தை வாசிக்கிறாங்க. இதெல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து கொண்டது. அதனால பாருங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாயிருக்கிறார். நீ வந்து ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கம், நீ விசுவாச மார்க்கம், அது விக்கிரகாரனை செத்த மார்க்கம், நீ உயிருள்ளவன் பெயர் கொண்டிருக்கிறார். நீ விசுவாச மார்க்கம், நீ சிஎஸ்ஐ நீ பெயர் கொண்டிருக்கிறாய். ஆனா சிஎஸ்ஐயே நீ வந்து எப்படி இருக்கிறாய், நீ செத்தவனாயிருக்கிறாய். இன்னைக்கு சிஎஸ்ஐ சபை செத்த சபை தான், அதுல உயிரும் கிடையாது. அது ஒரு சபப்பெட்டியாக இருக்கிறது, அது ஒரு கல்லறக்குழியாக இருக்கிறது. பாதாளத்துக்கு செல்லுகிற அந்த குழியாக தான் அது இருக்கிறது. அவங்க பேகன் வர்ஷிப், இத கேட்டகிசம், சைல்டு பேப்டிசம், இப்படி ட்ரினிட்டி டாக்டின் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுனால நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய், உன் கிரியைகள் நீ விழித்துக் கொண்டு சாவுக்கு ஏதுவாய் இருக்கவளை சிறப்படுத்து. எல்லாம் சாவும், சபை செத்து போகுது, சபை வர வர செத்து போகுது. அந்த செத்து போன சபையை நீ சிறப்படுத்த பாரு. அதை வந்து கொஞ்சம் தேத்திய நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல மருந்து மெடிசின் எல்லாம் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நீ அந்த பாடியை வந்து சாவுக்கேதுவாய் இருக்கிற சிறப்படுத்துன்னு சொல்லும் பொழுது, அது 400 வருஷமா செத்து போய் தான் இருக்கு. ஜனங்கள் பாரம்பரியமா அழகாக உடைகளை உடுத்தி கொண்டு போவார்கள், ஏதோ என்ன செய்வார்கள், நம்மளும் நல்லா தான் ஆடைகளை உடுத்துறோம். நம்ம சபை நல்ல, எல்லாருமே நல்ல ட்ரெஸ் பண்ணிருங்க, சந்தோஷம்தான். கிறிஸ்துவர்கள் நல்ல ட்ரெஸ் அணிய வேண்டியதுதான். ஆனா நம்முடைய ஆத்மா வந்து அவருடைய வார்த்தையினால போர்த்தி வைக்கப்படணும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் போர்த்தி வைக்கப்படணும், அது முக்கியம். அவங்க நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு போவார்கள், அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து ஆட வந்து கலையாம அப்படியே வருவாங்க. அதிக ஜுவல்ஸ்களை மாட்டிக்கொண்டு போவார்கள். ஏதோ விதமாக அவங்க வந்து கௌரவமா போயிட்டு கௌரவமா வருது. ஆண்டவர் பார்க்கிறார் அந்த சபையை பார்த்து, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் நீ செத்தவனாய் இருக்கிறார், உன் கிரியைகள் தேவனுக்குன்பாக நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. தொடர்ந்து அதை வாசிக்கலாம்.
நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவார்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக,
கிரியைகள் தேவனுக்குன்பாக நிறைவுள்ள அன்புல்ஃபில்ட் சர்ச். அந்த சர்ச் என்ன வந்தால் அன்புல்ஃபில்ட் சர்ச், அது அது தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறவில்லை. அது ரிஃபார்மேஷன், நாட் ரெஸ்டரேஷன். அது என்ன வார்த்தையானது அங்க திரும்பி அங்க திரும்பவில்லை. அது வந்து அது இன்னும் ரோமன் கத்தோலிக்கனுடைய அந்த நுகம் அது மேலதான் இருக்கிறது. கத்தோலிக்க பிரமாணங்கள் அங்க இருக்கிறது. அது இன்னும் அந்த முற்றிலுமாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. அது கொஞ்சம் விடுதலை ஆகியிருக்கிறது, ஆனால் முற்றிலும் விடுதலை ஆகவில்லை. அதனால என்ன சொல்றால், நீ வந்து விழித்துக் கொண்டு சாவுக்கு எதிர்வாய்களை சிறப்படுத்து என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பி வாட்ச்ஃபுல் அண்ட் ஸ்ட்ரெங்தன் தி திங்ஸ் விச் ரிமைன் தட் ஆர் ரெடி டு டை, ஃபார் ஐ ஹேவ் நாட் ஃபவுண்ட் தை வொர்க்ஸ் பெர்ஃபெக்ட் பிஃபோர் காட். உன்னுடைய நான் ஒன்னு வந்து நீ பெர்ஃபெக்ட் ஆனதை நான் பார்க்கல. நீ வந்து எப்படி இருக்கிறாய் என்றால், குறைவான சத்தியத்தில் தான் இருக்கிறாய். அன்புல்ஃபில்டு ஏஜ், இந்த ஏஜ் வந்து அன்புல்ஃபில்டு ஏஜ், இது நிறைவான சத்தியத்தில் வரல. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல யோசித்தேன், குழந்தைய போல சிந்தித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்டலை ஒழித்து விட்டேன். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நமக்கு நிறைவான மெசேஜ் வந்துவிட்டது, குறைவானதுலாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. நம்ம ஒரு காலத்துல குழந்தையா இருந்தோம், இப்பொழுது நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. அது ஒரு குழந்தை மாதிரி இருக்கு, அது வளர்ச்சி அடையல. அன்ஃபில்ஃபில்ட் சர்ச் நம்ம கவனிக்கும் பொழுது, தே ஹேவ் த ரிட்டன் வேர்ட் நாட் ரிவீல் வேர்ட், தே ஹேவ் த ரிஃபார்மேஷன் நாட் ரெஸ்டரேஷன், அன்புல்ஃபில்ட் ஏஜ் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். லூத்தர், யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திங்ஸ். லூத்தரே, நீ வந்து நல்ல ஆரம்பம் பண்ணினாய், பட் யுவர் ஏஜ் வில் சீ அட் ஆல் அன்புல்ஃபில். ஆனால் உன்னுடைய காலம் வந்து அது நிறைவேறாத ஒரு காலம், அறகுறையான ஒரு காலம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த லூத்தரை பார்த்து சொல்லுகிறார். அன்புல்ஃபில்ட் ஏஜ், குறைவான சத்தியத்தில் இருக்கிற ஒரு இதா இருக்கிறது. மனுஷன் வந்து ஒரு விதையை விதைக்கும் பொழுது நல்ல விதைத்தால் முதலாவது கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பிளேடு வரும், ரெண்டு இலை வரும், அதுதான் லூத்தர் ஏஜ். அதன் மீது கொஞ்சம் தண்டு வரும், அதுதான் வந்து இதை வந்து ஜான் வெஸ்லி ஏஜ். அதன் பின்பு அது வந்து உமிதான் வரும், பஸ்ல கதிர் வந்து அதுல உமிதான் வரும், அந்த உமிதான் பஸ்ல வரும், உள்ள அரிசி வராது. அதெல்லாம் உமி வந்து நிற்கும் பொழுது, கதிர் வந்து நிற்கும் பொழுது, ஆ நமக்கு விளைச்சல் வந்துட்டு நினைச்சா அதை எடுத்து பிசுக்கி பார்த்தா உள்ள ஒண்ணு இருக்காது. அதுதான் பெந்தகோசுது, மாய்மாலமான சபை. சிஎஸ்எஸ் சபையோட ஒஸ்ட் சபை வந்து பெந்தகோசல் சர்ச், மாய்மாலாது. புள்ள பாவன பாசாங்க இவங்க வந்து பாரம்பரியமா ஆராதனை செய்யறாங்க. இவங்க பல தலைமுறையா கிறிஸ்தவங்க. என்னுடைய குடும்பத்தார் 90% மேல சிஎஸ் தான். அவங்கிட்ட எல்லாம் ஒழுங்கு இருக்கத நான் பாக்குறேன். ஆனா அந்த பெந்தகோ சபையை பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட இருக்க ஒழுங்கு இல்லை. இது வந்து மாய்மாலம், ஏமாத்து, பொய், எல்லா புரட்டுகள் எல்லாமே இங்கதான் இருக்கு. அதனால நான் வந்து இந்த பெந்தகோசு சபையை ரொம்ப வெறுக்கிறேன். அந்த சோபனத்தை வெறுக்கிறேன். சிஎஸ்ஐ விட நான் அதை வெறுக்கிறேன். ஏன்னா நான் ரெண்டு பேரையும் பார்க்கிறேன். அவங்ககிட்ட இருக்க அன்பு கூட இந்த பெந்தகோசுக்காரங்கிட்ட இல்லை. ஒரு நல்ல புத்தியே இல்லை. கள்ளம் கபடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது வந்து என்ன, அந்த சாதி வந்து முதல்ல உமி வரும்பொழுது நம்மளை ஏமாத்துது. ஏதோ எல்லாம் அரிசி உள்ள வந்து பிசிக்கு பார்த்தா ஒண்ணு இருக்காது. நம்ம தான் உள்ள இருக்க அரிசி. ஹல்லேலூயா. கீழே என்ன போட்டோமோ அது மேல வருது. இதுதான் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. மல்டிபிள் ஃபார்மா வருது. இன்னைக்கு சீடு தான் நீங்க. பெந்தகோசை வந்து பெந்தகோசை வராம சீடு வராது. முதல்ல உமி வரணும். அதுக்கு பிறகுதான் உள்ள பால் அடைச்சி அரிசி வரும். இன்னைக்கு நம்ம சீடா இருக்கோம். நம்ம களஞ்சியத்துல சேர்க்கப்படும். மூட்டை மூட்டையா அரிசியை கட்டி அங்க ஸ்டோர் ஹவுஸ்ல அடைச்சி வச்சிருவோம். மத்த எல்லாத்தையுமே தீய கொளுத்த வேண்டியதுதான். அது என்ன, வைக்கோல்ல இருந்து எல்லாத்தையுமே உமி வரைக்கும் தீ கொளுத்தணும். அதே போல எல்லா சாப்பிடமும் தீ கொளுத்தி தான் ஆகணும். சுட்டரிக்கப்படவே முடியுது. இந்த ரைஸ் மட்டும்தான் அது மூட்டையில அடைச்சி அது களஞ்சத்துக்கு போகுதே ஒழிய, அதுதான் பிறகு சாப்பாட்டுக்கு மேசைக்கு வருதே ஒழிய, மற்ற எல்லாமே சுட்டரிக்கப்படும். அதே போல எல்லா டினாமினேஷனும் இயேசு கிறிஸ்து சுட்டரிப்பார். பதறையோ அதியாத அக்னியினால் சுட்டரிப்பார். கோதுமையை களஞ்சத்துல சேர்ப்பார். ஆமென். அதனால இந்த மார்ட்டின் லூத்தர் வந்தது ரெண்டு பிளேடு தான். ரொம்ப குறைவான செய்தி. அதனால்தான் உன் கிரியைகள் தேவனுக்கும்பாக நிறைவுள்ளவளாய் காணப்படவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன்.
ஆகையால் நீ கேட்டுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மலர்ந்திருந்து நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த சிஎஸ்எ டினாமினேஷனை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார். அந்த புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் குறித்து சொல்லுகிறார். நீ வந்து கேட்டு பெற்றுக்கொண்ட முதல்ல மார்ட்டின் லூத்தர் எப்படி வந்து அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை வந்து ஜனங்கள் விடுவிக்கப்படணும், எப்படி அவருக்கு தேவனத்தில் மன்றாடி ஜெபிச்சாரோ அதை கேட்டுக்கொண்டு நீ அதை நீ நினைச்சு பார்த்து மனம் திரும்பு. இப்போ உனக்கு பெரிய சர்ச்சு வந்துட்டு இத பெரிய சோபனம் ஆகிவிட்டது. எல்லா விதமான பில்டிங்ஸ், எல்லா பண வசதிகள், லேண்டு வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை ஆண்டாங்க. 200 வருஷம் ஆண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கங்க ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கிட்டாங்க. 200, 300, 500, 1000 ஏக்கர் நிலத்தை சபைக்கு வாங்கிட்டாங்க. அப்படிதான் பாளையங்கோட்டையில வாங்கியிருக்காங்க, கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்காங்க, பாளையங்கோட்டையில என்னுடைய சொந்த இடத்துல வாங்கும் பொழுது. அதெல்லாம் இப்ப பிஷப் வந்து சேர்மனோடு சேர்ந்துகிட்டு அந்த நிலத்தெல்லாம் வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க ஸ்கூலு, இது அவங்க காலேஜ், அவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் அவங்க ஏற்படுத்திட்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே இவங்க கையில ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க அதை வச்சு என்ன செய்யறாங்க, அந்த லேண்டை வந்து தெரியாம அதுக்கு பத்திரம் பண்ணி வித்து வித்து இந்த பிஷப்புகள் சேர்ந்த எல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்க. அதிக விதமான கரப்ஷன் அங்க இருக்கிறது. அதிக பாலிட்டிக்ஸ் அங்க இருக்கிறது. ஒரு டீச்சர் போஸ்ட் கொடுக்கணும்னா அது 3 லட்சம் வாங்குறாங்க. அங்க டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது, பிஎட் படிக்கிற காலேஜ் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லாத்துக்குமே இந்த அரசியல்வாதிகள் போல அவங்க லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கும் பொழுது அது எப்படி போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. அது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது லுத்தர் எப்படி ஆரம்பிச்சார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அந்த லுத்தருக்கு இருந்த ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குதா? மனம் திரும்பு. அது ஃபுல் ஆஃப் கரப்ஷன், ஃபுல் ஆஃப் பாலிடிக்ஸ், ஃபுல் ஆஃப் பாரம்பரியம். சிஎஸ்எஸ் சபையானது அவிதமாக இருக்கும் பொழுது நீ மனம் திரும்பு. மார்ட்டின் லுத்தர் என்ன மாதிரி அதை தோற்றுவித்தாரோ, என்ன ஒரு ஸ்பிரிட்ல அவர் தோற்றுவித்தார், என்ன வைராக்கியத்தோடு செய்தார், அத மாதிரி உங்களுக்கு நீ மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் இதோ திருடனை போல உண்மையில் வருவேன். கர்த்தருடைய வருகை திருடனை போல அது வரும். இணையாத வரும் நம்மளுது உண்மையில். நான் உண்மையில் வரும் வேலை நீ அறிதா இருப்பாய். கைவிடப்பட்டு அது உபத்திர காலத்துக்கு போக வேண்டியதாக வரும். அடுத்தபடியாக வாசிக்கலாம்.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள்.
ஆகிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. ஆண்டவருக்கு எல்லா காலத்திலையும் ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறார். மெசேஜில் இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா போறாங்க. அப்படி இருந்தாலும் அவருடைய பிரைடுன்னு ஒண்ணு இருக்கதா செய்து. ஹல்லேலூயா. நம்ம மட்டும் இல்ல, பல ஆண்டவர் பல இடங்கள்ல வச்சிருக்கிறார், சில அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வச்சிருக்கிறார். அந்த அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் நான் நிறைய பேருக்காக அவனுக்காக ஜெபிக்கிறேன், பசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்க நான் வந்து எனக்கு நிறைய பேர் இங்க ஒன்னும் ஐடென்டிஃபை ஆகல, வேர்ல்டுல இருக்கிறாங்க. அந்த பசுத்தவான்களால்தான் இந்த வார்த்தை நிலைச்சு நிக்குது, அவங்களை கொண்டுதான் அந்த வார்த்தையானது இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. ஆண்டவர் அவங்களை கொண்டுதான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க. அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் இருக்காங்க, ரியல் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேர் இருந்தாங்க, எலியாவுக்கு தெரியல. அதே போல எங்க பல தாறுமாறுகள் வந்தாலும் ஆண்டவருக்கு என்னைக்குமே ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த மக்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. யார்கிட்டயும் நம்ம போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்காண்டாம், பாஸ்டர் சாமியல் நல்ல பாஸ்டர் சர்டிபிகேட் கொடுக்காண்டாம், கல்வாரி சர்ச்சி நல்ல சர்ச்சி சர்டிபிகேட், உங்க சர்டிபிகேட் தேவையில்லை, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சர்டிபிகேட். ஹல்லேலூயா. நான் ரேச்சல்ல பங்கு பெறணும், நீங்க பாராட்டி பிரயோஜனம் இல்லை. நான் ரேச்சல்ல போகணும், முதல்ல நான் போகணும், ரெண்டாவது சபை போகணும். அதுதான் எங்களுடைய கோல். உங்களுக்கு கோல் வேற மாதிரி இருக்கலாம், எங்களுக்கு கோல் வந்து ரேச்சல்ல போகணும். ஹல்லேலூயா. நான் திடனே போல உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலை நீ அறியாதிருப்பா என்று அந்த சபையை சொல்லும் பொழுது அந்த சபையானது கைவிடப்படும். இன்னைக்கு நம்ம வந்து அவிதமா இருக்காதபடி நம்ம வந்து கர்த்தருடைய வருகையை நம்ம சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோவா காலத்தில் 8 பேர் மாற்றம் பரவித்தார்கள். நீங்க வந்து மரியாசலே தூரத்துக்கு போட்டு வந்தீங்க, நீங்க பாவம் மன்னிப்பு சீட்டெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை தூரப்பட்டு வந்தீங்க. நீங்க வந்து அந்த ராபோஜன ஆராதனை எல்லாம் தவறு, வேஃபர் கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, சாமியார எல்லாம் திராட்சரசம் குடிச்சிருப்பாரு, மற்றவங்க திராட்சரசம் கொடுக்க மாட்டார். அதனால அந்த ராபோஜன ஆராதனை எல்லாம் அது வந்து அந்த வேஃபர் வந்து அது கிறிஸ்துவின் சரீரமாகவே மாறியிருதான். இத மாதிரிலாம் அந்த தப்பான உபதேசங்கள் 95 காரியங்களை விட்டு வெளியே வந்தீங்க, வந்தாலும் நீங்க பூர்ண அடையலையே. அப்படி என்று ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வந்தாலும் நீங்க உங்கள்கிட்ட நிறைய குறை இருக்கிறது, இதை நான் திருடனை போல வரும் பொழுது நீங்க வந்து அதை சந்திக்க முடியாது. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தலை உண்டு. ஹல்லேலூயா. அவர் மாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பிராமிஸ் கொடுக்கிறாங்க. அந்த சபையில கொஞ்சம் பேர் அந்த ஒயிட் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. அதான் சில பேர், ஒன்லி ஃபியூ பீப்புள். நோவா காலத்தில் 8 பேர் தான். ஆனா சில பேர் வந்து அங்க வந்து பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள், இயேசுவோடு கூட நடப்போம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் தன்னுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
அங்க ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஜெயங்குளிரன் எவனோ, ப்ராமிஸ் ஃபார் ஓவர் கம்மர். ஜெயங்குளம் என்ன, ஜெயங்குளம் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், அவனுடைய ஜீவ புஸ்தத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிர்வாணிகளாக நிற்கக்கூடாது. லவோதிக சபையானது நிர்வாணம் உள்ள சபையா இருந்தது. ஆடம் அண்ட் ஈவ் வந்து அவங்க வந்து நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்று பயந்து ஒளிந்தார்கள். நிர்வாணத்தோடு சந்திக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே நிர்வாணமாக நிற்கல் அப்படின்னா என்ன, பிசிக்கல் நேக்கட்னஸ் அல்ல, உங்களோட லைஃப் வந்து அப்படி வெளியரங்கமா இருக்குன்னு அர்த்தம். அத மாதிரி பாவ மன்னிப்பு பெறாம தேவனுடைய நீதியை பெறாம இருக்கிறவர்கள் வந்து அந்த ஆத்மா வந்து சோல் வந்து நேக்கடாயிருக்கிறது. அல்லது அழுக்கான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவர் கும்பாங்க. ஒரு நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேரேஜுக்கு போகும்பொழுது இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ் நீங்க போடுறீங்க. அது கசங்கி புரசங்கி இருந்த சட்டையை போட்டுட்டு போக முடியுமா? நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதே போல தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத அழுக்காக்காதவர்கள், கரைப்படுத்தாதவர்கள், உலகத்தால் கரைப்படுத்தாதவர்கள், தவறான காரியங்களால கரைப்படுத்தாதவர்கள், வஸ்திரங்களை சுத்தமா வச்சுக்கொள்ளணும், ரத்தத்தில் தோய்த்து வெளுத்து வைத்திருக்க வேண்டும். அவனுக்கு முன்பாக நம்ம வந்து வஸ்திரம் இல்லாமல் நிற்கக்கூடாது. சோல் வந்து நேக்கடா இருக்கூட, சோல் வந்து போர்த்திவிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே போர்த்திவிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்படின்னா தைரியமா அவர் முன்னால நிக்கலாம். அவள் மாத்திரவான்களாக இருக்கிறபடினாலே என்னோடு கூட அவள் நடக்க முடியும், அல்லது ஒளிஞ்சுதான் இருக்க முடியும், அவரோடு கூட நடக்க முடியாது. இதமாக கர்த்தர் அவளுக்கு அங்க ப்ராமிஸ் சொல்லுகிறார். இதில் சொல்லுகிற விசேஷ காரியத்தை அதிகமா சொல்றது அந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து சொல்லுகிறார். அங்க ஜெயங்குளிர் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய அவருடைய தூதர் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். இதுதான் அந்த காலத்துக்குடைய பிராமிஸா இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன். நிறைய வசனம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வசனத்தை அதிகமாக வாசிக்காதபடி குறிப்பிட்ட நேரத்தில் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஜீவ புஸ்தகம் இதுல அதிகம் நிறைய அதை பற்றி சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 13:8 நாங்கள் வாசிக்கும் பொழுது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகம் பெயர் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் மிருகத்தை வணங்குவார்கள், அதை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் The Lamb's Book of Life-ல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னொன்று, அது வந்து Lamb's Book of Life, ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம். 13:8 17:8 நீங்க வாசிக்கும் பொழுது, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டாத பூமியின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதெல்லாம் 17:8 ஜீவ புஸ்தகம் போட்டிருக்கு. ஆனால் அங்க 13:8 ஆனந்த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் சொல்லப்படுது. அதனால இந்த பைபிள்ல எப்படி ரெண்டு பகுதி இருக்கிறதோ, ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் இருக்கிறதோ, ஒன்னு ஜீவ புஸ்தகம் இன்னொன்னு ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம். இவ நியூ டெஸ்டமென்ட் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்க பேர் நியூ டெஸ்டமென்ட்ல இருக்குது. ஹல்லேலூயா. மற்றவங்க பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குது. இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் கிறுக்கப்படலாம், ஆனா ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம் வந்து பேர் கிறுக்கப்பட மாட்டாங்க. ரெண்டுமே உலக தோற்றத்துக்கு முன்னாதான் எழுதப்பட்டிருக்கு. 17:8 உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரழப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நம்ம ஆச்சரியப்பட மாட்டோம். மிருகத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும். மிருகம் இப்ப இருக்குது, இப்ப அதுக்குள்ள சாத்தான் புகுந்துதானா அந்தி கிறிஸ்துவா வருவான் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படக்கும், அதாவது அவன் வெளிப்பட முடியாது, நமக்கு நல்லா தெரியும். ஆனா மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, போப்பு பாருங்க எவ்வளவு பவர் இருக்கு, உலகத்தின் பொருளாதாரத்தை சரிப்படுத்துறது போப்பால தான் முடியும், உலகத்தையே அவர் ஆளுகை செய்ய போகிறார். உபத்திர காலத்தில் உலகத்தை ஆளுகை செய்வார், அப்பொழுது மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்படுற நமக்கு ஒண்ணு அது ஆச்சரியம் இல்லை, மற்றவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். யாரு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அவங்க அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்ப, நமக்கு இப்ப அந்த மிருகத்தை பத்தி தான் வெளிப்பாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் போதிக்கப்படுது. அது என்ன, 4 ரகசியத்தில் வீடியோவே நம்ம எடுத்திருக்கிறோமே. அதனால நம்ம ஆச்சரியப்பட போறதில்லை, நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்திட்டார். முத்திரைகளை பற்றி அறியாதவங்க இதோ உலகத்தின் மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதனால புக் ஆஃப் லைஃப், லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் இருக்கிறது. பிரைடினுடைய பேர் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. 70 ஆண்டவர் வந்து நியமித்து சுவிசேஷத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் போயிட்டு, ஆண்டவரே நாங்க கட்டளையிடும் பொழுது பிசாசு எல்லாம் ஓடி போச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்க பிசாசு போனதுக்காக நீங்க சந்தோஷப்படாங்க, உங்களுடைய நாமங்கள் பல்லவத்தில் எழுதப்பட்டிருக்காக சந்தோஷப்படுங்க. லூக்கா 10:20
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பல்லவத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
இந்த பெந்தகோசக்காரர்களுக்கு பாஸ்டர்களுக்கு என்ன சந்தோஷம்னா, பேய் போகுது, எங்கிட்ட பேய் வந்துச்சு, பேய் போச்சு. ஒரு பாஸ்டர் சொல்லுறார், நான் இத்தனை பிசாஸ் தொத்திருக்கேன். நமக்கு பேய் போனதுக்காக சந்தோஷப்படல, நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டே ரியல் ஜாய் அதுதான். ஹல்லேலூயா. ரியல், ஒரு மனுஷனுடைய ரியல் ஜாய் என்ன என்றால், மை நேம் இஸ் ரிட்டன் ஆன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது ஒரு காலம் அழிக்கப்படாது, ராப்சர்ல போறது சேர்றது, அது அவருடைய பொறுப்பு. என்ன பரிசுத்தப்படுத்தி என்ன தகுதிப்படுத்த எல்லாம் என் பொறுப்பு கிடையாது, அவரே என்ன எல்லாம் பண்ணி கொண்டு போயிருவாரு. ஹல்லேலூயா. ஏன்னா என் பேர் அங்க இருக்கு. நீங்க ராப்சர்ல போக மாட்டீங்க, எத்தனை பேர் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொல்லிடுங்க, என் பேர் அங்க இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் பேர் வாசிக்கப்படுது நான் பார்த்துட்டேன். அதனால எனக்கு இப்ப கவலை கிடையாது, இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ போறோம், அதுலயும் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய போறாரு, பின்பு நம்மள அங்க கொண்டு போயிருந்தாரு. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன, இந்த மெசேஜ் தானே நம்ம பேரை பார்க்க முடியாது, புக்கு ஓபன் ஆச்சு நம்ம பேரை பார்த்திருக்கிறோம். புக்கு ஓபன் ஆகலன்னா எப்படி பார்க்க முடியும்? இந்த ஒரு சந்தோஷம் தான் மனவாட்டிக்கு இருக்க சந்தோஷம், ரியல் ஜாய். மை நேம் இஸ் ரிட்டன் ஆன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. இட் கேனாட் பி எரேஸ்ட். அது ஒரு காலம் அழிக்கப்பட மாட்டாது. அதனால நான் கைவிடப்பட மாட்டேன். நிச்சயமா இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச காலம், எவ்வளவு பாஸ் ஆயிட்டு முக்கால்வாசி பதத்தை தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் சீக்கிரமா ஆண்டவர் வந்துட்டார்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. இதுதான் நம்முடைய பேர் அங்க இருப்பதனால நம்ம சந்தோஷப்படுறோம். ஜீவ உசலம் நம்முடைய பேர் அவருக்கு இருக்க மாட்டார். ஆனா 70 பேர் பிசாசு துரத்தினதுக்காக வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நீங்க ரியல் ஜாய் வந்து பேய் போனதுக்காக அல்ல. எங்க ஊழியத்துல அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது இல்ல. உங்க பேர் ஜீவபுசம் இருக்கா? என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நீங்க பிசாசு துரத்திருக்கலாம், தீக்கதசம் உழைச்சிருக்கலாம், நிறைய பேர் சோம இருக்கலாம், உங்க சர்ச்சைக்கு நிறைய பேர் வரலாம், அதெல்லாம் சந்தோஷம் இல்ல. என் பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுசம். ஹலோ, 70 பேர் பேர பின் வாங்கி போயிட்டாங்களே, அங்க பேய் போச்சுங்க, அவங்க எல்லாருமே போயிட்டாங்களே. யோவான் 13 அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்தை பத்தி இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அன்னதுரே யாரு? நானோ, நானோன்னு கேட்கும் பொழுது அந்த யூதாஸ் காரியத்தை நானோன்னு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்த அந்த யோவான் அவன் யார் என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது இந்த அப்பத்தை தோய்த்து யார்கிட்ட கொடுக்கிறேன்னு அவன் தான் அப்படின்னு நான் கடந்த ராபோய் நாளில் பேசியிருக்கேன். அவன் யோவான்ட்ட சொன்னது மத்திய யாருக்கு தெரியாது. இவரு கொடுக்கும்போது யூதாஸ் கிட்ட கொடுக்கிறாரு, அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். கேட்டின் மகன், சன் ஆஃப் பெரடிஷன், 12 பேர் 12 பேராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். யோபான் 6:70 ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான், சாத்தான் இன்கார்னேட். இவர் வந்து சன் ஆஃப் காட், அவன் வந்து சன் ஆஃப் பெரடிஷன். இவர் தேவனுடைய குமாரன், அவர் கேட்டின் மகன், அவன் வந்து ஒரு பிசாசா. இந்த காட் இன்கார்னேட், இயேசுக்கு காட் இன்கார்னேட், தேவன் அவதாரம் பெற்றிருக்கிறார். அங்க சாத்தான் இன்கார்னேட், அவனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் பேரு ஜீவபோசில இருந்தது. அந்த என்னைக்கு அதை கொடுத்தாரோ அப்பமே அவன் பேர் கிறுக்கப்பட்டு உடனே அவன் நைசா எழுப்பி அப்படி போயிட்டான். இது அவன் பேர் கிறுக்கப்பட்டு விடு. வார்த்தையை மறுதளித்தான், வார்த்தையை காட்டி கொடுத்தான். அவன் பேர் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா அதன் பின்பு அவனுடைய பேர் இல்லை. அதே போல பிரதம் இதுவமாய் சொல்லுகிறார், இந்த 12 கோத்திரங்களை குறித்து சொல்லுகிறார். ஆதி அவன் 35:23-26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த 12 டிரைப்ஸ் எழுதியிருக்கு. ரூபன், சிமியோன், யூதா, லேவி, இசக்கார், செபுலோன். இந்த 4 பிள்ளைகளும் லேயா பெற்றிருக்கிறான். இத இசக்கார் செபுலோன் வந்து லேயாளுடைய அந்த வேலைக்காரி. அங்க அவள் வந்து அந்த பில்கால் அங்க பெற்றிருக்கிறார். மில்காலா மில்காலான்னு தெரியல. அதுக்கு பிறகு யோசேப்பு, அந்த பெஞ்சமின் வந்து ராகேல் பெற்றிருக்கிறார். தான் நப்தலி வந்து ராகேலுடைய வேலை கறிப்பதற்கிறார். இப்படி பார்க்க போனீங்கன்னா 12 டைப்ஸ் அங்கே இருக்கிறது. முதல்ல வந்து ரூபன், சிமியோன், யூதா, லேவி, இசக்கார், செபுலோன். அதுக்கு பிறகு என்ன செய்யறால் தான் நப்தலி, காத்தாசேர், அதுமாதிரி ராகேல் வந்து யோசேப்பு, பெஞ்சமின். இப்படி அவங்க வந்து 4 பேர் பெற்ற பிள்ளைகள் வரிசையா அங்க எழுதியிருக்கு. ஆனா அதே சமயத்தில் இங்க வெளிப்படுத்தல் 14:7 போகும் பொழுது 2 கோத்திரம் மிஸ் ஆயிருது. உபாகமம் 29:20 ஆண்டு சொல்லியிருக்கிறார், இதை என்ன சொன்னால் இந்த விக்கிரகாரனை செய்யறவருடைய அந்த பேரை வானத்தின் கீழ் இல்லாதபடி நான் குலைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். எரோபியாம் வந்து விக்கிரகாரனை கொண்டான். தானில் ஒரு விக்கிரகத்தையும், பெத்தேலில் ஒரு, பெத்லேகம் பெத்தேல் என்றால் அது எப்ராஹிமை சேர்ந்தது, எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தது. தானில் ஒரு வடதேச தான் கோத்திரத்தில் அங்க ஒரு பொன் கண்டு குட்டியும், இங்க ஒரு பொன் கண்டு குட்டியும் வைக்கும் பொழுது இது ஆண்டவர் சொன்னார் வந்து ஒரு ஜனஜன, நீங்க வந்து விக்கிரகாரணைக்கு போனால் உங்களுடைய பேரை குலைச்சி போடுவேன். இதோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்களுடைய பேர் கிறுக்கப்பட்டது என்பதுக்கு அடையாளமாக நீங்க இங்க பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7 பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தில் அந்த 2 பேர் மிஸ் ஆயிருக்கும். எப்ராஹிம் தானும் மிஸ் ஆயிருக்கும். அதுக்கு பல வேற பேர் வந்து ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார். அந்த லேவி ஜோசப் அங்க வந்திருக்கிறது. அத நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொன்னால் அந்த பேர் ஏன் அங்க இல்ல? அது அவங்க என்ன சொன்னால் அது ஏன் இல்ல? அவங்க வந்து விக்கிரகம் செய்தாங்க, அவங்களுடைய பெயர் கிரிக்கப்பட்டது என்று என்ன சொன்னால் இங்கே சொல்லுகிறார். அங்க வந்து ஆர்டர் வேற மாதிரி இருக்கிறது. முதல்ல யூதா கோத்திரம், யூதா கோத்திரம் முத்திரை போட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரம் முத்திரை போடுறவர்கள், காத்து கோத்திரம் முத்திரை போட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரம் முத்திரை போட்டவர்கள், நப்தலி கோத்திரம் முத்திரை போட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, யோசப்பு கோத்திரத்தில் முத்திரை போட்டு 12,000, பென்னிமீன் கோத்திரம் 12,000. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 12 பேரை நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த 7:4 வசனத்திலிருந்து 8 வசனம் வாசிக்கும் பொழுது, அந்த 2 கோத்திரம் அங்க மிஸ் ஆயிருக்கு, அந்த பேர் மிஸ் ஆயிருக்கு. ஏனென்றால் அந்த 2 கோத்திரத்தாரும் விக்கிரகாரணைக்கு போனதுனாலே கத்தர் அவங்களுடைய பெயரை உபாகம 7 அங்க வைக்கல. 2 சாட்சிகள் வரும் பொழுது இப்ப யாரு யாருக்கு என்ன கோத்திரத்தை சேர்ந்தாங்க தெரியாது. ஆனா எலைஜா ஸ்பிரிட்டும் அந்த மோச ஸ்பிரிட்டும் 2 சாட்சிகள் வரும் பொழுது, வெளிப்படுத்த 14 என்னுடைய 2 சாட்சிகள் 8 வருஷம் எடுத்து கொண்டவர்களாய் 1264 தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அந்த 2 விட்னஸ் அங்க வரும் பொழுது அவங்க நீ இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், ஒவ்வொரு கோத்திரையும் 12,000 பேர் அழைக்கும் பொழுது அந்த தானு எப்ராஹிம் அங்க இல்ல, அந்த கோத்திரம் அழிஞ்சு போன மாதிரி அங்க இருக்கிறது. காரணம் என்ன? அவங்க ஐடல் வர்ஷிப் எரோபியாம் செய்த அந்த பொங்கன்று குட்டியை வழிபட்டதுனாலே அவங்களுடைய பேர் கிரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல இஸ்ரோ ஜனங்களை நீங்க வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, இதோ வந்து அவங்களுக்கு எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. வனாந்திரத்தில் வந்த போது ஒரு மக்கள் தொகை சென்சஸ் எடுக்கும் பொழுது அதுல வந்து 6,603,550 பேர் இருக்கிறாங்க. கணக்கு எடுக்கிறாங்க, 20 மேற்பட்ட ஆண் பிள்ளைகள், இதை பெண்கள் குழந்தைகள் கிடையாது, அவங்கள கணக்கில் வைக்கல. ஆனால் அவங்க கணக்கு எடுக்கும் பொழுது 6,603,550 பேர். எண்ணாகும 2:32 வாசிக்கிறோம். பின்பு 40 கழிச்சு ஒரு சென்சஸ் எடுக்கும் பொழுது அங்க எண்ணாகும 26,051, 6,001,730 பேர்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு பின்னால இருக்க வசனத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா 64:65 வாசிக்கலாம்.
முன்பு மோசேயும் ஆசாரனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை.
இது அங்க அந்த இடத்துல முதல்ல சென்சஸ் எடுத்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் கூட இங்க இல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம்.
வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எபுனேயின் குமாராக காலேபும் நூனின் குமாராக யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாயிருந்தார்.
எபுனேயின் குமாரன் வந்து இது அந்த காலேபும் நூனின் குமாரன் யோசுவா தவிர 20 அங்க மேல இருந்து அங்க புறப்பட்டவங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு போட்டிருக்கு. ஒரு ஆத்மா கூட இல்ல. ஆனா அங்க 6,001,2,000 தான் வித்தியாசம் வருது. ஏன்னா வனாந்திரத்தில் பிறந்த குழந்தைகள், 40 பிறந்த குழந்தைகள், அங்க சின்ன பிள்ளையில இருந்து புறப்பட்டவங்க, 20 மேல இருக்கிறதுல எல்லாருமே அந்த 6,003,550 648 பேர் அக்யூரட்டா கணக்கு 603,548 பேர் வாஷ்ட் அவுட். அவருடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள், கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் பிரவேசிக்கலாம். காதேஸ்வரனா இந்த இடத்துல வரும் பொழுது தேவகாரர்கள் அங்கே வந்து இந்த செய்தியை கொண்டு வரும் பொழுது அவள் வந்து அழுது புலம்பும் பொழுது நம்மால முடியாது சொன்ன, நீங்க 40 சுத்தி சுத்தி உங்களுடைய பிரேதங்கள் மனாந்திரத்தும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் மனாந்திரத்தில் கோபம் விட்ட போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். என்னுடைய அழைப்பாளர்கள் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் 95 சங்கத்தில் 8:9 வசனத்தில் சொல்லுகிறார். பாருங்க அவங்களுடைய பெயர் வந்து இவ்வளவு அதிகமா கிறுக்கப்பட்டிருக்கு. இந்த கடைசி நேரத்திலையும் ஆண்டவர் நிறைய பேரை பேரை கிறுக்கிறார். ரிமூவல் ஆஃப் த நேம்ஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் லைஃப். இப்ப இயேசு கிறிஸ்து நிறைய பேரை கிறுக்கி 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 போடுறார். நிறைய பேர் கிறுக்கிறார், நிறைய பேர் பேஸ்லேடி, நிறைய பேர் வார்த்தையை ரிஜெக்ட் பண்றாங்க, நிறைய பேர் வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறாங்க, இந்த செய்தியில இருந்தே நம்ம சொல்ற பிரசங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, கிறுக்கி கிறுக்கி ஆண்டவர் போட்டிருக்க. 40 ஒரு பேரை அடிக்கிறது வேலைதான். உங்கள் பிதாக்கள் மனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள், ஆனாலும் மேனேஜர் என்றால் அவர்கள் மறித்தார்களே, மறித்தாலும் அவங்க பேர் கிறுக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு நரகம் தான். கடைசி வீட்டில் நித்திய ஜீவன் கிடையாது. உங்கள் பிதாக்கள் வனாந்தத்தில் மன்னாவை புசித்து மறுத்த, ஆனால் நான் ஜீவ அப்பமா இருக்கேன், இதை புசிக்கிறவன் மறிக்க மாட்டான்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை புசிக்கிறவன் மறிக்க மாட்டான், ஆனால் அங்க மறித்தார்கள், அவங்களுடைய பேரெல்லாம் கிறுக்கப்பட்டது. எவ்வளவு பேர் கடைசியில் கிறுக்கப்படுது பாருங்க. சிலருடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசுல இருக்கிறது. அவங்க வந்து மறுபடியும் பறந்தவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவங்க, பேர் கிறுக்கப்படவே செய்யாது. சிலருடைய பேருக்கு அங்கு ஜீவப்பு புசுல இருந்துச்சு, பிறகு கிறுக்கப்பட்ட பின்பு கிறுக்கப்பட்டது. சிலருடைய பேர் ஜீவ புசுல இல்லவே இல்லை. அதான் பார்வோம் நேபுகாத் நேச்சர். இவங்களெல்லாம் ஆண்டவர் அந்த காலத்தில் ஒரு பயன்படுத்தினார், எடுத்து உபயோகப்படுத்தினார். ஆனா அவங்க பேர் ஜீவ புசுல கிடையாது. இதை உலகத்தில் இருக்க துன்மார்க்கர்கள், உலகத்தில் இருக்க அவிசுவாசிகள், கொலைகாரர்கள், இவ விசாரக்காரர்கள், பொல்லாத பாதிகள், இவங்க பேர் இல்லவே இல்லை. இவர் வந்து நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புசுல இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் சில ரெண்டு உதாரணத்தை சொல்லி முடிக்கும் போறேன். இது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த ஐந்தாம் முத்திரையை உடைக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 6:9-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் ஐந்தாம் முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது தேவ வசனத்தின் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமாகும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். இதுதான் ஐந்தாம் முத்திரை. இதுதான் ஐந்தாம் முத்திரை, பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பூமியில் குடிக்கொள்ளத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அந்தியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிற தங்கள் உடன் பணிவிடைக்காரன் தங்கள் சகோதரமாகிய தொகை நிறைவாகும் அழகும் இன்னும் கொஞ்சம் இழப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அதனால வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதெல்லாம் ஐந்தாம் முத்திரையின் கீழ் இருந்தவர்கள். இந்த தேவ வசனத்தின் தம்மா தாங்கள் கொடுத்த சாட்சியை தான் கொலை செய்யப்பட்ட ஆத்துமாக்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இதை கொலை செய்யப்படுகிறார்கள். நெருகமானது அவளை கொலை செய்யப்படும். தாங்கள் கொடுத்த சாட்சினாலே அவங்க கொலை செய்யப்படும் பொழுது அவங்களுடைய கடைசி வீத்தல் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே வெள்ளை சிங்காசத்துக்கு முன்பாக அவளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். மத்திய 25:31-46 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, அவங்க அந்த மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல, ஏதோ அங்க பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது, மறித்தவராகி எல்லாரும் அங்க நிற்கிறாங்க. அன்றையும் பெரிய வெள்ளை சிங்காசனம் அது மேல் வீற்றிருக்கிறேன் கண்டேன். வானமும் வானம் பூமி அவருடைய சமூகத்திலிருந்து அகன்று போயின, அவளுக்கு இடம் காணப்படவில்லை. மறித்தவராக சிறியவரும் பெரியவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மறித்தவர் தங்கள் தங்கள் கிரியில் தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். சமுத்திரம் தண்ணியில் உள்ள மறித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மறித்தோரை ஒப்புவித்தன. பின்பு மரணமும் பாதாளமும் அக்னிக்கடலில் தள்ளப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக்கடலில் தள்ளப்பட்டான். பாருங்க, அந்த ஜீவ புஸ்தகம் அங்க திறக்கப்படுது, பாதிகளின் புஸ்தகம் திறக்கப்படுது. எல்லாமே அந்த வெள்ளை சிங்காசம் பார்க்கும் பொழுது செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் நிக்கிறது போல நிக்கும் பொழுது இந்த செம்மறியாடுகளை பார்த்து சொல்லுகிறார், தாகமாயிருந்தேன் தண்ணீர் தந்தீங்க, நான் வியாதியா இருந்தேன் நீங்க என்னை பார்க்க வந்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை தந்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள். அன்றவரே எப்பொழுது நாங்க அம்மா பார்த்தோம், இந்த சிறீர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. அதான் கமாலியல் நிக்கோதேமியெல்லாம் அல்ல வர்றாங்க. அதனால என்ன செய்யுங்க, நீங்க வந்து பிதாவுடைய நீங்க சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கன்னு சொல்றாரு. இவங்களை வந்து இதை சபிக்கப்பட்டவர்களை பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்கு ஏற்பட்ட நரகத்திலே போங்க, அக்கின் கடலே போங்க. பாருங்க, அந்த வெள்ளை சிங்காசனம் வரும்பொழுது அந்த ஜீவ புஸ்தகம் அங்க இருக்கு. சில நற்கிரியை செய்தவர்கள், சில ஆதரவாக இருந்தவர்கள், சிலருக்கு என்ன செய்யறால் ஆண்டவர் அங்க எட்டர்னல் லைஃப் அங்க கிராண்ட் பண்ணுகிறார். அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாமல் இருக்கு. நம்ம பேர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. சாதாரண நவராஜ் வருவாய் தரணம் மீதிங்க இந்த பாடலை பாடுங்கள், இன்றே உன் பேரை வந்து ஜீவ புஸ்தில் எழுதுவார்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியல, அந்த அம்மாவுக்கு சத்தியம் தெரியல, பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்கெல்லாம் குழந்தைகள். அதனால அவங்க என்ன டீச் பண்றாங்கன்னா, நீங்க மனம் திரும்பி உங்க பாவத்தெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்டினா மாறினா ஆண்டவர் ஒரு தங்க பேனா வச்சிருக்கிறாராம், அந்த தங்க பேனா வச்சு உங்க பேரை எழுதிடுவாராம் புஸ்தகத்தில். அப்பந்தான் அவருக்கு அந்த நேம்ஸ் எல்லாம் அவர் எழுதுறாரு. உலக தோற்றத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது, 13,000, 18,000, 17,000, 8,000 உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குது. சீவூசில பேர் எழுதா, அவங்க பேர் கிறுக்கப்படும், நம்ம பேர் கிறுக்கப்படாது. இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், காலையிலும் மாலையிலும் வாஞ்சியோடு வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய பேர் ஆட்டுக்குட்டியான் ஜீவ பூசல இருக்கிறது. ஹல்லேலூயா! அது ஒரு காலம் கிரிக்கப்படாது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவனுடைய நாமத்தை நான் அறிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறேன். கலைகள் கட்டப்பட வேண்டும். அது வந்து கட்டப்பட்டு சுட்டரிப்பதற்கு முன்னதாக நம்ம களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம், பின்பு அது சுட்டரிக்கப்படும். ஒரு சுட்டரிக்கப்படும் உலகத்தின் முடிவு. அவனுடைய பெயரை நான் வந்து என் பிதாவாகவும் அவருடைய பசுத்த தூதர் முன்பாலும் அறிக்கையிடுவேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான என்னன்னா, பெரிய கூட்டம் இருக்குது, பசுத்தவான்களுடைய கூட்டம் இருக்கு, ஆயிரம் ஆயிரமான பசுத்தவான்கள். இது ஆகாயத்திலே ஆண்டவரை நம்ம சந்திக்கும் வெட்டிங் சப்பர்ல இருக்கும் பொழுது, எல்லாரும் அங்க இருக்கும் பொழுது, இது ஆண்டவர் இங்க இருந்து என்ன செய்யறார் என்றால், அந்த பெயர் சொல்லி அந்த ரோல் அங்க வாசிக்கிறார். ரோல் வாசிக்கும் பொழுது என்ன சென்றால், இதை உங்க பெயர் வாசிக்க பொழுது அது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஹல்லேலூயா! எல்லாரும் மத்தியில ஆண்டவர் என் பெயரை சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க உடனே அந்த கூட்டத்து மத்தியில முன்னால வந்து அவர்கிட்ட ரிவார்டு வாங்குவீங்க. ஹல்லேலூயா! நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், நீ அநேகத்தின் மேல அதிகாரியாய் மாற்றி, உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் சத்தியம், கொஞ்சம் பலம், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் டைம், கொஞ்சம் ஸ்ட்ரென்த், அதுல நீ என்னைய பிரியப்படுத்தினா, ஹல்லேலூயா! உன்னை நான் அநேகத்தின் மேல அதிகாரியா மாற்று. ஹல்லேலூயா! எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி, உங்க பேரை சொல்லி, இதை ஆயிரக்கணக்கான மத்தியில இயேசு வந்து உங்களை அழைப்பது, அதை விட பெரிய ஸ்வீட்டான காரியம், இனிமையான காரியம் உலகத்துல எதுவும் இல்லை. அதான் தான் அவர் சொல்லுகிறார், அவனுடைய பெயரை வந்து நான் வந்து தூதர்களுக்கு முன்பாகவும் இவர் ஜென்றால் பிதா முன்பாகவும் அறிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை அறிக்கை, நம்முடைய பெயர் சொல்லி நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு நாள் நடக்க போகுது. பெனான் தன் பேசன் சொல்லுகிறார், எல்லாரும் பெயர் வாசிக்க போனது, என் பேர் எப்போ வரும், என் பேர் எப்போ வரும்னு காத்திருக்கிறார். இவர் வில்லியம் மேரியன் பிரன்கான்னு உடனே அவர் போறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதோ உங்க பேர் வாசிக்கும் நீங்க போனீங்கன்னா எனக்கு சந்தோஷம், உங்க ஒவ்வொருத்தர் பேரா இயேசு அழைக்கும் பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம், இது எல்லாருக்கும் சந்தோஷம். வின் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிச்சிட்டாங்க, ராட்சல வந்துட்டாங்க. இயேசு உங்களுடைய பேரை அழைக்கிறார். ஹல்லேலூயா! அவன் நாமத்தை அறிக்கிறது எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் பாருங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஜீவபசுந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்காமல் என் பிதாவாகவும் அவருடைய பசுத்த தூதர்க்குமாகவும் அறிக்கையிடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு நம்முடைய பெயரை ஒரு நாளில் வாசிப்பார். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபசுலிருந்து நம்முடைய பெயர் வாசிக்கப்படும் பொழுது நம்ம வந்து போகும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம், நம்முடைய பெயரை நம்ம காதால கேட்பது அது எவ்வளவு ஸ்வீட் வாய்ஸாக இருக்கும். எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவரை நம்ம துதிக்கலாம், கத்தரைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், கத்தாவே விதமான சிலாக்கியத்தை எனக்கு தார், நான் அதை மிஸ் பண்ணாதபடி எனக்கு குறிவு தார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கத்தாவே சோத்ரம் ஆண்டவரே, நீ தாமே உதவி செய்யும் ஆசீர்வதியும். தேங்க்யூ. வினை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், வினை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பங்கிடும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பங்கிடுவேன். காலேசுக்காய் கஷ்டப்பாடு தவிப்பதினால் தந்தாய் இயேசுவை நான் காணும் போது அவள் பாழந்து படிவே ஆனந்த கண்ணீரடிப்பே. ஜயத்து வந்து அந்த நாளை அந்தரிப்பேன், எந்த நோக்கம் ஜயத்து இது அங்க வீணை நாதம் முழங்கிடும். பல்லவத்தில் மியூசிக் உண்டு, வீணை நாதம் முழங்கி நேரும் பொழுது அந்த நேரத்தில் இயேசு நம்முடைய பேருங்க. இதை விட அங்க ஸ்வீட் மியூசிக்கா இருக்கும், ரொம்ப அருமையான மியூசிக் அங்க இருக்கும். அப்பொழுது நம்முடைய பேரை ஆண்டவர் அழைப்பார். வீணை நாதம் முழங்கி நின்று என்னை பேர் சொல்லி இயேசு அழைப்பார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுது. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது இதோ என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது என்ன ஒன்னும் செய்யாது, இதோ அது என் ஓட்டம் முடியும் பொழுது நான் ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இயேசுவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என்னை அவர் பேர் சொல்லி அழைப்பார், நான் அவர் பக்கத்தில் அவரை போய் அவர் முகத்தை பார்ப்பேன், அவர் எனக்கு வெகுமதி கொடுப்பார். எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் அந்த சர்வ சபைக்கு. இந்த அந்த ப்ராமிஸ் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தம். கடைசி கால சபைக்கு ஏழு அங்க ப்ராமிஸ் சொந்தம், ஏழு ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம். நம்ம எல்லாரும் கத்துக்கு சோத்திரங்களை ஏறெடுக்கலாம். கர்த்தாவே மே துதிக்கிறோம், இயேசுவே மக்கு சோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக உடைய சமூகத்திலே காத்திருந்து உமக்கு ஆராதனை செய்யவும், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும். செவன் சர்ச்சேஜஸ், முக்கியமான வெளிப்பாடு. ஆண்டவரே, நீரே நேரடியாக கிபி 95:96 யோவானோடு கூட பேசினீர். உங்களுடைய டைரக்ட் வேர்ட்ஸ் உயிர்த்தெழுந்த பின்பு நீர் பேசினீர். அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை எவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்திருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் அதை புஸ்தகத்தை படிக்காத்தாலும் இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவங்களுடைய இதயத்தில் அது பதிந்து விடுகிறது. இது எங்கள் இதயத்தை விட்டு அழியக்கூடாது. இந்த டீச்சிங்ஸ், இந்த ரெவலேஷன் எப்பொழுதும் எங்களுடைய இதயத்தில் வாசமாயிருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடுகளோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும், நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும், அதோடு கூட நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பிரசன்னமாயிருக்கிறது. உங்களுடைய வார்த்தையோடு ஜீவிக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாங்கள் பொல்லாத உலகத்தில் அதிதமாக ஜீவிக்கிறோம். எங்களுக்கு இந்த ரெவலேஷன் தந்து எங்கள் ஆத்மாவை தேய்ச்சுகிறீர், எங்கள் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறீர். எங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் தேர்தல் ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கையை உங்களுடைய வார்த்தை தருகிறது. நேரத்தில் வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். அங்கே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய பெயர்கள் அழைக்கப்படட்டும், ஒருத்தர் கூட மிஸ் ஆகாதபடி, ஒருத்தர் பெயர் கூட கிரிக்கப்படாதபடி. ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தகம் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்கள், எங்களுடைய ஆண்டவரை மனைவி பிள்ளைகளுடைய பெயர்கள், எங்களுடைய குடும்பத்தாருடைய பெயர்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் அங்கே இருக்க வேண்டும். ஒருவராயிலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. கர்த்தாவே, அந்த நாள் சீக்கிரமாய் வருவதற்காக சொல்றோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரு. இந்த ராத்திரியிலே நீர் எங்களோடு கூட இரு. தொடர்ந்து நடக்கிற எல்லா ஆராதனையிலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வாஞ்சைகளை நிறைவேற்றி தாரும், அற்புதங்களை செய்யும், அதிசயமாக வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்ளும். எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே சு நானே கத்திரதாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.